ஒரு ஸ்டேட்ல கிரிக்கெட்டுக்கு டீம் மெம்பர்ஸ் ஆள் எடுக்க பார்த்தாங்களாம். ஆள் எடுக்க பார்த்து ஆளுங்க அவ்வளவு சரியா வராததுனால கொஞ்சம் பணக்காரங்க கொஞ்சம் நல்லா ஆடுறவங்க அவங்களெல்லாம் வேண்டி கேட்டுக்கிட்டாங்களா, நீங்க வந்து டீம்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு. அவங்களாம் ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். அவங்க அவங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கு, எவ்வளோ வேலை இருக்கு, பிஸி ஸ்கெட்யூல் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்களோ, சரி நீங்க எவ்வளோ கேட்குறீங்களோ நான் வந்து ஜாயின் பண்றேன்னா ஃபியூ கண்டிஷன்ஸ். என்ன கண்டிஷன்ஸ்? நான் ஜாயின் பண்ணேன்னா எதுவும் பே பண்ண மாட்டேன், அதுவும் கட்ட மாட்டேன். ப்ராக்டிஸுக்கு என்னால் எப்போ முடியுதோ அப்போ தான் வருவேன். நீங்கள் அப்போ வாங்க இப்போ வாங்கன்னு சொன்னீங்கன்னா என்னால் வர முடியாது. எந்த கமிட்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. எனக்கு வசதி இருக்கும்போது வருவேன். யாரும் என்ன நான் டீம் மெம்பரா இருக்கிறேன் இவங்க வரமாட்டேன்றாங்க ப்ராக்டிஸ் வரமாட்டேன்றீங்க, என்ன ரெகுலரா சொல்ல பண்ணக்கூடாது. சாரி, எவ்வளவு சீப்பா என்னுடைய கமிட்மெண்ட் இருக்கிறதுக்காக. ஏன்னா அது எனக்கு ஏதாவது ஒரு விலை கொடுக்கணும், ஏதாவது ஒரு கமிட் ஆகணும்னா நான் அந்த டீம்லயே இருக்க விருப்பம் இல்லை அப்படின்ட்டாங்களாம். அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம, சரி யாரும் வரலையேன்னு சொல்லி இவங்க பேரை எடுத்து லிஸ்ட்ல போட்டாங்களாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த டீம் வின் ஆகுமா? ஒரு காலம் வின் ஆகாது, வின் ஆகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு டீம், அவரும் ஒரு டீம் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அந்த டீமுக்கு பேர் தான் என்ன? சர்ச். அந்த டீம் எல்லாத்தையும் வின் பண்ணணும்னு அவருடைய சிஸ்டம். எல்லாத்தையும் இந்த சபைக்கு முன்பதாக எதுவும் நிக்க கூடாதுன்னு அவருடைய விருப்பம். சர்ச் முன்னேறிக்கிட்டு போகணும். ஆனா இப்போ சர்ச் வின் பண்ணிக்கிட்டு இல்லை, சர்ச் முன்னேறிக்கிட்டு போயிட்டு இல்லை. ஏன் சர்ச் சேர்ச்சுடைய மெயின் ஃபெயிலியர் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சீப் கமிட்மெண்ட் உள்ளவங்க எல்லாம் என் பேரை போட்டுக்கல, நானும் மெம்பர் ஆயிடுறேன், நானும் மெம்பர் ஆயிடுறேன்னு போட்டு கமிட்மெண்ட் ஆனதுனால தான் சபை டீம் வின் பண்ண மாட்டேன். அதுதான் பெரிய பிரச்சனை. கமிட்மெண்ட் இயேசு கிறிஸ்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் ஒரு லோ ப்ரையாரிட்டி, ஒரு சீப் மினிமம் கமிட்மெண்ட் செய்யறத நம்ம பார்க்கிறோம். என்ன போட்டுக்கங்க, நான் எந்த விலையும் கொடுக்க மாட்டேன். இப்பெல்லாம் அது ரொம்ப பிரபலம் இப்ப இருக்கிற கிறிஸ்தவத்துல. நீங்க அந்த மெம்பர்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த விதத்திலயும் என்னுடைய ஸ்கெட்யூல் மாறக்கூடாது, என்னுடைய பிளான்ல நீங்க எதுவும் ஈடுபடக்கூடாது, என்னுடைய சம்பாத்தியத்துல நீங்க எதுவும் கேட்கக்கூடாது. கமிட்மெண்டா என்னுடைய என்டர்டைன்மெண்ட் நான் மிஸ் பண்ண மாட்டேன், வீக்கெண்ட் ஸ்கெட்யூல் ப்ரோக்ராம் எல்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. இதுக்கு பேர் தான் சீப் லோ லெவல் ப்ரையாரிட்டி ரிலிஜன், சீப் ரிலிஜன் கூட சொல்லலாம். தமிழ்ல ஒரு ஒரு சீப் ரிலிஜன், சீப்னா நமக்கு தெரியுது இல்லையா, சீப்னே வச்சுக்கலாம். இதுதான் இப்போ மாடர்ன் சர்ச்சஸ்ல ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ். கமிட்மெண்டே உங்களுக்கு அவ்வளவு இருக்காது. நோ மினிமம் கமிட்மெண்ட், சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்த்துக்கிறதுனால தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய சபை இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு, வளராது இருக்கிறதுக்கு, வின் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம நாட்டில் அதான் காரணம். நோ கமிட்டட் பீப்புள், நோ கமிட்டட் பீப்புள். ஆனா வேதம் நமக்கு காட்டுது இப்படிப்பட்ட ஒரு சீப் ரிலிஜன் பழைய ஏற்பாடுலயும் சரி புதிய ஏற்பாடுலயும் அது உண்மையான மதமே கிடையாது, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற மதமே கிடையாது. எங்க தேவனுடைய அன்பு ஒரு மனுஷன் மனுஷியுடைய இருதயத்துல இருக்கோ, இந்த பகுதியில நம்ம பாக்குற மாதிரி தாவீது 24வது வசனத்துல சொல்றார் இங்கிலீஷ்ல, ஐ வில் நாட் ஆஃபர் பர்ன்ட் ஆஃபரிங்ஸ் டு த லார்ட் மை காட் தட் காஸ்ட் மீ நத்திங். நான் ஆண்டவருக்கு எந்த விலையும் இல்லாத ஒரு பலிய ஒரு காலம் செலுத்த மாட்டேன். ஐ வில் நாட் கிவ் சீப் ஆஃபரிங் டு த லார்ட். பாருங்களா, அதுதான் உண்மையான மதத்தினுடைய இருதயமே. ஆண்டவருக்கு இலவசமானது, சீப்பானது, வசதியானத ஒரு பலியாக நான் கொடுக்க மாட்டேன். இந்த 2 சாமுவேல் பகுதி என்னைக்குதான் நம்ம முடிப்போம்னு 3-4 மாசமா நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் பராமரிப்புல நம்ம முடிக்க போறோம். இதுதான் கடைசி பிரசங்கம். 1 சாமுவேல், 2 சாமுவேல் முடிச்சு தாவீதுடைய வாழ்க்கை வரலாறுல எல்லாம் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி போகி இன்னைக்குதான் இன்னைக்கு கடைசி பிரசங்கம் இந்த 2 சாமுவேல்ல. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சு எத்தனையோ பாடங்களை கொடுத்திருக்கிறாரு. நம்ம சபையில உள்ள வெளியில அவங்கலாம் கேட்டு பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இனிமே அதை நீங்க அந்த 2 சாமுவேல் 2 சாமுவேல் படிக்கும்போது எவ்வளவு தெளிவா புரியுது இல்லைங்களா. இதெல்லாம் பிரசங்கம் கேட்டவங்களுக்கு எவ்வளவு என்ஜாய்மெண்டா அதை நீங்க படிக்க முடியுது. ஆகவே இந்த கான்டெக்ஸ்ட் இன்னைக்கோடு முடிக்க போறது நம்ம லாஸ்ட் பிரசங்கம். இந்த கான்டெக்ஸ்ட், இந்த பகுதியுடைய சந்தர்ப்பம் என்ன? தாவீது வந்து ஒரு பாவத்தை செய்யறாரு, ஜனங்களை எண்ணுறாரு. அது என்னதுனால ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தண்டிக்கிறாரு. தாவீது அதுக்கு எப்படி பதில் அளித்தார் என்றது மனம் திரும்புதலுடைய முக்கியமான பாடங்களை நம்ம படிச்சுக்கிட்டோம். உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு போன வாரம் உண்மையான மனம் திரும்புதல் என்னங்க? உண்மையான மனம் திருந்தல் வெறும் பாவத்துக்காக, இது பாவத்தின் விளைவுகளுக்காக துக்கப்படாம அந்த பாவத்துக்காகவே துக்கப்படுறதுதான் மனம் திரும்புதல். ரெண்டாவதாக உண்மையான மனம் திரும்புதல் அந்த பாவத்துக்கு முழு பொறுப்பை எடுத்துக்கிட்டு உண்மையான அறிக்கை செய்யறது. 10வது வசனத்துல நான் மாபெரும் பாவத்தை செய்தேன், முட்டாளா செஞ்சிட்டேன் நானு அப்படின்னு தாவீது அறிக்கை இடுறாரு. மூணாவது உண்மையான மனம் திரும்புதல் வந்து மன்னிப்பு கேட்கறது மாத்திரம் இல்ல, அந்த பாவத்தினுடைய குற்றத்துல நீங்கிறது மாத்திரம் இல்ல, தேவனுடைய உறவினுடைய ஒப்புரவாக்குதலும் அதை இன்னுமே செய்யாதபடிக்கு கிருபையும் நாடுகிறது. சங்கீதம் 51 நம்ம படிச்சுட்டு வந்த மாதிரி. நாலாவது உண்மையான மனம் திரும்புதல், நம் பாவத்தின் நிமித்தம் தேவன் நம்மளை சிச்சித்தார்னா அதை தாழ்மையோடு தலை வணங்கி இதை விட மோசமா எனக்கு நடக்கணும்னு அதுக்கு தலை வணங்க இல்லைங்களா? உண்மையான மனம் திரும்புதல், தேவன் நம்மளை அப்படி சிச்சிக்கும் போது மனம் திரும்பின இதயத்தோடு தாழ்மையோடு அதை அணுகணும்னா அந்த சிச்சை கூடிய சீக்கிரமே நின்று போகுது, பாதியில விட முடிஞ்சு போகுது. அந்த சிச்சையில நம்ம ரொம்ப அடங்காம இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் சிச்சையில இருக்கிறோன்னு கூட தெரியாம அதை எதிர்த்துக்கிட்டு ஆண்டவர் ஏன் என்ன சிச்சிக்கணும், அதெல்லாம் நான் என்ன பெரிய தப்பு பண்ணலாம் நீட்டுனா இன்னும் அடிக்கு மேல அடி விடுவோம். ஓகே, உண்மையான மனம் திரும்புதல் அதை பார்த்துட்டு அடுத்த பகுதியில இந்த 17வது வசனத்துல இருந்து முடிவு வரைக்கும் அப்படி ஒரு உண்மையான மனம் திரும்புதல் ஒரு ஆள் இருந்தானா அவனுக்கு தவிர்க்க முடியாம இந்த உண்மையான மதத்துல இருக்கிற கமிட்மெண்ட் இருக்கும், ஆண்டவருக்கு உண்மையான அர்ப்பணிப்பு இருக்கும். பாருங்க, இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லலையா, என் பின்னே வர நினைக்கிறவன் தன்னைத்தானே வெறுத்து என் ராஜ்யத்துக்கு அவனுக்கு முக்கியம் இல்ல, எல்லாத்த விட நான் அவனுக்கு என் ராஜ்யம் அவனுக்கு முக்கியம்னு அவன் சீசனா இருக்க முடியாது. ஏன்? நம்ம கமிட்மெண்ட்ல ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பிரச்சனை நம்ம இருதயத்துல உண்மையான மனம் திரும்புதல் இருக்கான்னு நம்ம சோதிச்சு பார்க்கணும். கமிட்மெண்ட்ல பிரச்சனை இருந்தா பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது? ரிப்பென்டன்ஸ்ல தான் ஆரம்பிக்குது. ரிப்பென்டன்ஸ் சரியா இல்லாதனால தான் அநேக பேருக்கு கமிட்மெண்ட் சரியா இருக்கிறது இல்ல. இந்த தாவீது உண்மையா மனம் திரும்புறதுனால உண்மையான நேர்மையான நம்பத்தக்க ஆத்தென்டிக் ரிலிஜன் வாங்க. நம்மெல்லாம் சொல்லலாம் நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள்னு, ஆனா அதிகாரப்பூர்வமான ஆத்தென்டிக் ரிலிஜன் நம்ம அனுபவிக்கிறோமா அப்படின்றது முக்கியமான அம்சம், அதனோட முக்கியமான அடையாளம். எங்க உண்மையான கடவுளுடைய வேலை நடந்திருக்கு, எந்த மனுஷனுக்குள்ள எந்த மக்களுக்குள்ள கடவுளுடைய உண்மையான வேலை நடக்குதுன்றதுக்கு ஒரு அம்சம் இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நாலு தலைப்புல இதை பார்த்து புரிஞ்சுக்கலாம். 17-25 வரைக்கும் முதலாவது அந்த பகுதிக்கு ஒரு விளக்கம் எக்ஸ்பாசிஷன், இரண்டாவது அந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மையமான சத்தியம், மூணாவதாக அந்த மையமான சத்தியங்களுக்கு சில காரணங்கள், நாலாவதாக சில பயன்பாடுகள். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பகுதியை ஒரு கண்ணோட்டத்துல பார்த்துடலாம். இந்த அதிகாரம் ஏற்கனவே தெரியும், தாவீது பெருமையில அந்த ஜனங்களை எண்ணினதுனால கடவுள் மாபெரும் வாதையை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தண்டிக்கிறாரு. 5வது வசனத்துல இஸ்ரவேல் மேல காலியிலிருந்து அந்த வாதை வந்து வரும்போது தான்ல இருந்து பெர்ஷிபா வரைக்கும் 70,000 பேர் இறந்து போறாங்க. இந்த வாதையில யோசிச்சு பாருங்க, ஒரே கொஞ்ச மணி நேரங்கள்ல அத்தனை பேர் சங்காரம், ஒரு எகிப்துல வந்த மாதிரி ஒரு வாதை, ஒரு பிளேக், அது எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சு ஏதோ ஒரு வியாதி. நமக்கு என்னன்னு சரியா தெரியாது, சில பேர் நான் படிக்கும் போதெல்லாம் சில பேர் சொல்றாங்க டிப்தீரியான்னு ஒரு பயங்கரமான சொத்து வியாதி இருக்கு. அது வந்துச்சுன்னா நம்ம உடம்புல ஃபுல்லா உடம்பெல்லாம் வீங்கிட்டு நம்ம தொண்டெல்லாம் வீங்கிறதுனால மூக்கெல்லாம் வீங்கி போறதுனால மூச்சு விட முடியாதான், அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு அப்படியே வீங்கிதான் ஆயிடுமா, மூச்சு விடாம மூச்சு திணறி அப்படியே செத்துருவாங்களாம், எல்லா உடம்பெல்லாம் வீங்கிருமா வெடிச்சிருமா, அந்த மாதிரி பயங்கர கொடுமையான ஒரு வியாதி. கொடுமையாவது பரவிக்கிட்டு எத்தனை பேரை பாதிச்சு 70,000 பேர் இறந்து போனாங்க. பயங்கரமான கொடுமை நடந்திருக்கிறது. அந்த வாதை அப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது 17வது வசனத்துல அந்த வாதைக்கு ஏன் எப்படி நடக்கணும்லாம் ஆண்டவர்கிட்ட தாவீது கேள்வி கேட்காம 17வது வசனத்துல அந்த தேவனை, அந்த அடிச்சுக்கிட்டு வருகிற தேவ தூதரை தாவீது பாக்குற ஒரு காட்சியில பார்த்த உடனே, ஆண்டவரே பாவம் செய்தது நான், தப்பா நடந்தது நான், இந்த ஆடுகள் என்ன செய்தாங்க, ஆண்டவரே நீங்க தண்டிக்கணும்னா என்னையும் என் வீட்டாரையும் என் குடும்பத்தையும் தண்டிங்க அப்படி என்றாரு. அப்புறம் 16வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், ஆண்டவர் வந்து அந்த தேவ தூதன் சங்கார தூதன் அந்த எருசலேம் நகரம் கிட்ட வர்ற, அங்கதான் பாப்புலேஷன் சிட்டினா பாப்புலேஷன் இல்லையா, எருசலேம் நகர் பயங்கரமான பாப்புலேஷன், ராஜவம்சம் அங்கத்தான் இருக்குது, ராணுவம் பராக்கிரமசாலிகள் அங்கத்தான் இருக்கிறாங்க, எருசலேம் அடிச்சா போச்சு, தலைநகரத்தை அடிச்சா போச்சு, ஆலயம் அங்கதான் இருக்கு, ஆசாரியர்கள் அங்கதான் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், அதான் இருதயம் மாதிரி அங்க அடிக்க வராது சங்கார தூதன். வரும்போது 16வது வசனத்துல தேவன் அந்த தேவ சங்கார தூதனை பார்த்து மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார். மனஸ்தாபம், மன உருக்கம் பட்ட தேவன் போதும் நிறுத்து அப்படின்னு அந்த சங்காரத்தை நிறுத்துறாரு. அவருடைய மன உருக்கத்தினால அந்த தேவனுடைய தேவ தூதனுடைய கை, ஒருவேளை பட்டயம் வச்சிருக்கிற கையை எடுத்து அந்த உரையில போடு, போதும் நீ வச்சினது சங்கரித்தது போதும் அப்படின்னு. ஆனா ஜட்ஜ்மெண்ட் பாதிதான நடந்துச்சு, தேவன் நீதி உள்ளவர் இல்லையா, அந்த ஜட்ஜ்மெண்ட் முழுசா நடக்கலன்னா ஒரு நீதிக்கு கலவை ஏற்படுத்துறமே என்ன செய்வது இல்லைங்களா. தேவன் எப்படி ஜட்ஜ்மெண்ட தவிர்த்துக்கிட்டு இறக்கத்தை காட்டலாம், அவருடைய நீதி திருப்தி ஆகலையா, அதுக்கு பதிலாகத்தான் 18வது வசனத்துல என்ன வருது, காத் படிங்க 18வது வசனம்,
அவரை நோக்கி நீர் போய் எபிரேயனாகிய அர்வனாவின் குலத்திலே களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றார்.
இதுதான் பரிகாரம், தேவனுடைய நீதி முழுசா திருப்தி அடையல, அதுக்கு பதிலாக நீ போய் அர்வனாவின், அர்வனா நம்ம சர்வனா தான் கேள்விப்படுறோம் நம்ம ஊர்ல, இது அர்வனா ஞாபகம் வச்சுக்காங்க, அர்வனாவின் ஊர்ல அவனுடைய வீட்டுல அவனுடைய நிலத்துல ஒரு களம், களம்னா என்ன, த்ரெஷிங் ஃப்ளோர், அங்க வந்து அந்த பயிர் எல்லாம் அடிச்சு அறுத்துட்டு வந்து அங்க அடிக்குவாங்க தானியத்தை செப்பரேட் பண்றதுக்கு, ஒரு ஃபுளோர் மாதிரி இருக்கும், ஹார்ட் ஃபுளோர் ரவுண்டா இருக்கும், அந்த களத்துல போய் ஒரு பலிபீடத்தை கட்டி பலியக்கூடிய அந்த களம் தான் போகணும் அப்படின்னா 16வது கடைசி வசனம், தேவ தூதனுடைய சங்காரம் அங்கத்தான் நின்றுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி எல்லாம் சங்காரம் நடந்துச்சு, இதுக்கு அப்புறம் நடக்கல, அந்த இடத்துல இருந்து சங்காரம் நடக்கல, அந்த இடத்துல இருந்து பரிகாரம் நடக்கும்படிக்கு அவர் ஒரு கட்டளை இடுகிறார். இது ஒரு பெரிய மலை, தாவீது அந்த மலை மேல ஏறி போய் எருசலேமுக்கு பக்கத்துல இருக்கிற மலை, அர்வனாவுக்கிட்ட, அர்வனாம் தான் அந்த இடத்தினுடைய ஓனர், அர்வனா கிட்ட போய் அந்த இவரு கட்டளைட்ட மாதிரி அந்த போய் இடத்த பார்க்க போறாரு. 20வது வசனத்துல அர்வனா பாக்குறாரு, ஓ பெரிய ராஜாதி ராஜர் நம்ம இடத்துக்கு வராரு அப்படின்னு ஓடி போய் முகம் குப்புற ராஜா முன்னாடி விழுந்து அவர் சொல்றாரு, ராஜாவே இங்க போய் என்னுடைய வேலைக்கான என்னுடைய நலத்துக்கு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னும் போது ராஜா சொல்றாரு, அப்பா உன்னுடைய இத வாங்க வந்திருக்கிறேன், களத்தை வாங்க வந்திருக்கிறேன், அங்க வந்து நான் ஒரு பலிபீடத்தை கட்டணும் போது அர்வனா என்ன சொல்றாரு, 22வது வசனத்துல, ராஜாவே அந்த களத்தை எடுத்துக்கங்க, பலிய கொடுக்கறது இதோ எத்தனை ஆடு மாடுகள் எனக்கு இருக்கு, இதை எடுத்துக்கங்க, அதுக்கு விறகெல்லாம் நுகம்லாம் இருக்கு, அதெல்லாம் வெட்டி போட்டு எடுத்துக்கங்க, நீங்க பலிய கொடுங்க, எல்லாத்தையும் நான் கொடுக்கறேன், எல்லாத்தையும் கொடுக்கறேன், ஒரு தாராள மனுஷன், எல்லாத்தையும் நான் ஃப்ரீயா கொடுக்கறேன், ராஜாவே நீங்க செய்யுங்க அப்படின்னு அந்த நிலத்தை எடுத்துக்காங்க, மாடு எடுத்துக்காங்க, ஒரு வர்ஷிப் அந்த பழைய காலத்தினுடைய வர்ஷிப் டூல் கிட்டுன்ற மாதிரி எல்லாம் ரெடியா வச்சிருக்காரு, பேக்கேஜ் எல்லாம் எடுத்துக்காங்க, எல்லாம் நீங்க வெளியே போக வேண்டியது, எல்லாம் ஃப்ரீயா நான் கொடுக்கறேன், பிளீஸ் வர்ஷிப், நீங்க செய்ய வேண்டிய பலி செய்யுங்க. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், ஆண்டவருடைய வேலை இலவசமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் குடுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஐ டேக் இட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இலவசமா என்ன ஃப்ரீயா வந்தா நமக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் இல்லையா, ஃப்ரீயா எடுத்து பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்திருப்போம். ஆனா தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, தாவீதுக்கு தன்னுடைய சொந்த பாவத்தினுடைய குற்ற உணர்வுல வாடிக்கிட்டு இருக்கிற தாவீது, என் பாவத்தினாலதானே இத்தனை கோரம் நடந்துருச்சே அப்படின்னு அர்வனா பெரிய மனசோடு சொன்னாலும், அதுக்கு நன்றியா இருந்தாலும் தாவீது என்ன சொல்றாரு, அப்பா இந்த நேரத்துல நான் பேரம் பேசுற நேரம் இல்ல, இந்த நேரத்துல நான் லாபம் பாக்குற நேரம் இல்ல. என்ன சொல்றாரு அர்வனாவே 24வது வசனம், ராஜா அவனை பார்த்து, அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி, I will not sacrifice to the Lord my God which costs me nothing. என் தேவனாகிய கர்த்தருக்கு, இந்த கர்த்தருக்கு, என் பாவத்தை மன்னித்து பரிகாரம் காமிச்ச கர்த்தருக்கு ஒரு சீப்பான பலியை நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு எந்த விலையும் இல்லாத, எந்த கஷ்டமும் இல்லாத ஒரு பலிய நான் கொடுக்க மாட்டேன் பாருங்களா. அதனால அவர் என்ன சொல்றாரு, 50 செக்கல் சில்வர், பெரிய பணம், ஒருவேளை 4-8 மடங்கு இருக்கலாம் இந்த லேண்டுக்கு, ரொம்ப எக்ஸ்பென்சிவா விலை கொடுத்து அவர் அதை வாங்குறாரு. ஏங்க இவ்வளவு எக்ஸ்பென்சிவா அவர் வாங்கினாரு, இந்த லேண்டு பெரிய விலையை கொடுத்து வாங்கினாரு. அந்த 25வது வசனத்துல என்ன சொல்லுது, அவர் அங்க பலிபீடம் கட்டி பலிகள் சர்வாங்க தகன பலி எரிச்சு அந்த பலியை கொடுக்கும் போது, சமாதான பலியை கொடுக்கும் போது வாதை நிறுத்தப்பட்டது. வெரி இன்ட்ரெஸ்டிங். இது எவ்வளவு முக்கியமான லேண்ட்னா, ஒன்னு என்னாகமும் கிரானிக்கல் 21ல, அதுக்கப்புறம் இங்க 50 சில்வர் செக்கல்ஸ் கொடுத்தாரு, அங்க 600 செக்கல்ஸ் ஆஃப் கோல்டு கொடுத்து அந்த மலை பிராந்தியம் அந்த டிஎஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டார். அது வாங்கினதாக நமக்கு தெரியுது, அங்க சொல்லுது இதெல்லாத்தையும் வாங்கினாருன்னு. இந்த ஓல் சைட்டம் தாவீது வாங்கி 2 என்னாகமும் 3வது அதிகாரத்தை பாருங்களேன். இந்த இடத்துலதான் தன்னுடைய மகன் சாலமன் வந்து, இனிமே வரப்போற மக்களுக்கு எல்லாம் தேவனை ஆராதிக்கணும், தேவனுக்கு பலிய செலுத்தணும், ஒரு ஆராதனை கோயில கட்டணும்ன்னு இந்த இடத்துலதான் கட்டப்பட்டது. 3வது அதிகாரம் 1வது வசனம்,
பின்பு சாலமன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோசியா என்னும் மலையில் எபிரேயனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த தலத்திலே,
எபிரேயன் அங்க ஒர்னான் இவனே தான், இந்தவனுடைய அந்த களத்தில் தான், அந்த களத்தில இடத்துல தான் அந்த மாபெரும் சாலமனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயம் கட்டப்பட்டு இனிமே வரப்போற மக்கள் எல்லாம் நூற்றாண்டாக பலி செலுத்த கூடிய ஒரு சைட் அது, சாலமன் கட்டின இடம் அது. இதுதான் சியோன் மலையாக, எருசலேம் மலையாக, ஆலயமாக இந்த இடம் தான் வரப்போற நூற்றாண்டு இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் ஆலயமாக திகழ்ந்த ஒரு இடம். அந்த நாளில் தாவீது அந்த மண்ணில் நின்றுகிட்டு சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு கொள்கை, ஒரு ஃபண்டமெண்டல் ஆக்சியம் என்னுவாங்க, அதாவது அடிப்படை கொள்கை, அடிப்படை ஒரு ஒரு கோட்பாடு. இனிமே வருகிற தேவனை கனப்படுத்துகிற, தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற, தேவன் விரும்புகிற, ஆராதனை செய்கிற எல்லோருமே இந்த கொள்கையை பின்பற்றணும்னு அந்த கொள்கை யூதர்களுக்கு மத்தியில பிரபலமானதா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா யூதர்களும் இந்த வார்த்தைகளை நினைவு கூறுவார்கள். எல்லா யூதர்கள் கல்வெட்டாக அவங்க மனசுல இருக்கும், என்ன, என் தேவனாகிய கர்த்தருக்கு எனக்கு சீப்பான பலிய நான் கொடுக்க மாட்டேன், இலவசமா எனக்கு எந்த விலையும் இல்லாத பலிய நான் கொடுக்க மாட்டேன். அது ஒரு கொள்கையாக யூதர்களுக்கு மத்தியில உண்மையான ஆராதனையுடைய அடிப்படை தன்மை இதுதான், உண்மையான மதத்தினுடைய அடிப்படை தன்மை இதுதான். 4 மடங்கு ஏன் கொடுக்கணும், ஏன் தாவீது அந்த விலை கொடுத்து வாங்கணும். 24வது வசனத்துல அவர் சொன்ன மாதிரி, நான் இப்ப அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கிய தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிய செலுத்த மாட்டேன், நான் விலை கொடுத்து வாங்குவேன், உயர்ந்த விலைய கொடுத்து வாங்குவேன், உயர்ந்த விலைய கொடுத்து வாங்குவேன். எந்த மனுஷன் தன் பாவத்தை உணர்றானோ, எந்த மனுஷன் கடவுள் தனக்கு என்ன செய்திருக்கிறாருன்னு அனுபவபூர்வமா உணர்றானோ, எந்த மனுஷனுடைய இருதயத்துல உண்மையான மனம் திரும்புதல் இருக்கிறதோ அவனுடைய பாஷையெல்லாம் இப்படித்தான் இருக்கும். சரிங்களா? ஒரு மனம் திரும்பின இருதயத்துல என்னுடைய அந்த மனம் திரும்பின இருதயம், நொறுங்கி போன இருதயம், கர்த்தர் தனக்கு எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து தனக்கு பரிகாரம் செய்தாரே, தன்னை காப்பாத்தினாரேன்னும் போது அவன் மனம் திரும்பின இருதயத்திலேருந்து வருகிற பதில் இருக்கே, அவன் மனம் திரும்பின இருதயத்திலேருந்து வருகிற ரெஸ்பான்ஸ் இருக்கே, நொறுங்குண்ட இருதயத்திலேருந்து அதுதான் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை. பாருங்கண்ணா, அதுதான் ஒரு தியாகம் நிறைந்த ஆராதனை. தாவீது தன் பாவத்தை பார்த்தாரு, நானும் என் ஜனங்களும் அந்த சங்கார தூதர் எருசலேம் அடிச்சிருந்தா நாங்க எல்லாம் செத்துருக்கணும், ராஜ வம்சம் போயிருக்கணும், எல்லாரும் நாங்க இறந்துருக்கணும். இன்னைக்கு நாங்க உயிரோடு இருக்கிறோம், எருசலேம் என் குடும்பம் எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம்னா கர்த்தர் கருணை காட்டினதுனால, இறக்கம் காட்டினதுனால, நாம் நம்ம பாவங்களுக்கு தக்கதாக ஆண்டவர் நமக்கு செய்யல. அவர் அந்த கோபம் வரும்போது அந்த கோபத்தை திருப்பி கோபத்தை எடுத்து பிடிச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பரிகாரத்தை செஞ்சு கொடுத்தாரு. அவருக்கு நான் ஒரு அதிக விலையோடு ஒரு பலியை செலுத்துவேன். என் தேவனாகிய கர்த்தனுக்கு இலவசமா சீப்பான பலியை நான் கொடுக்க மாட்டேன், சீப்பான பலியை கொடுக்க மாட்டேன். நீதியை பின்வாங்கி எனக்கு இறக்கம் காட்டினவர், உண்மையான ஆராதிக்கிறவனுடைய இருதய துடிப்பு, உண்மையா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை எதுங்க? ஆண்டவர் விரும்புகிற அந்த ஆயக்காரன் வரும்போது அவனுடைய ஆராதனை ஒன்றிய ஏற்றுக்கொண்டாரு, ஆபேலுடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டாரு. அந்த எந்த உண்மையான ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை எல்லாம் இப்படிப்பட்ட பாஷை இருக்கும். சீப்பா ஆண்டவரை நான் வந்து ஆராதிச்சுக்க மாட்டேன், அவர் ஆண்டவர் எனக்கு செஞ்சதை உணர்ந்த ஒரு மனுஷன். பாருங்க, அதுதான் விளக்கம் அந்த முழு பகுதிக்கு. இரண்டாவதாக இதுல கற்றுக் கொடுக்கிற மையமான சத்தியம் என்ன? மையமான சத்தியம் ஒரு ஒரு அது ஒரு 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 நக்ஷல்னு வாங்க இங்கிலீஷ்ல, ஒரு சாரமாக நமக்கு சொல்லுகிற ஒரு சத்தியம். எல்லாரும் ஆண்டவர் ஆராதிக்கிறோம் சொல்லலாம், எல்லாரும் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துறோம், சேவை செய்யறோம் சொல்றோம். ஆனா ஆண்டவர் கனப்படுத்துகிற, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனைன்னு ஒன்று இருக்கிறது இல்லைங்களா? அது அந்த அதுக்கு பிரின்சிபல், அதுக்கு கொள்கைய நம்ம இங்க பார்த்து படிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய உண்மையான ஆராதனை தனிப்பட்ட விதத்திலையும் சரி, ஒரு சபையாகவும் சரி, நம்ம செலுத்துகிற ஆராதனுடைய சாரம் என்னங்க? அது எந்த அடிப்படையில எந்த கொள்கையில இருக்கணும்னா இந்த தாவீதுடைய வார்த்தைய நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் இனிமே வரப்போற ஆலயங்கள்ல எல்லா யூதர்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு கொள்கை. இன்னமே ஆண்டவருக்குன்னு பலி செலுத்த வந்தீங்கன்னா ஒரு யூதனுடைய மனசுலயும் சீப்பா ஆண்டவருக்கு ஆராதனை நான் செஞ்சிடக்கூடாது, என் தேவனாகிய கர்த்தருக்கு செலவில்லாத ஆராதனையை நான் செஞ்சிடக்கூடாது என்ற ஒரு ஒரு தீ அவங்க மனசுல இருந்துச்சு. பாருங்க, இத ஒரு நான் நிறைய படிச்சேன், ஒரு நாலு கமெண்டேட்டர்ஸ் வித்தியாசம் வித்தியாசம் ரொம்ப பிரயோஜனமா சொன்னாங்க. பிரெஞ்சு என்ற ஒருத்தர் சொல்றாரு, ஆராதனைன்னு எடுக்கும் போது நமக்கு எந்த விலையும் கொடுக்காத செய்கிற ஆராதனை, அது எந்த மதிப்பும் அதுக்கு கிடையாது. சீப்னஸ் இஸ் நாட் ட்ரூ வர்ஷிப். உண்மை சீப்பா செய்யற ஆராதனை ஆராதனை இல்லை. எந்த இருதயத்துல ஆண்டவரை பொறுத்த அளவுக்கு கஞ்சத்தனம் இருக்குதோ அந்த இருதயத்தை சோதிச்சு பார்க்கணும், அந்த இருதய உண்மையாக தேவனுடைய இரக்கத்தினால் சொடப்பட்டிருக்கிறதா என்பதை. நம்ம இருதயங்கள் கடினப்பட்டு உடைக்கப்பட்டாம மனம் திரும்பப்படாம இருந்தா அது அது அப்படி இருக்கிறதுனால தான் அப்படி ஒரு கஞ்சத்தனமும் ஆண்டவருக்கு பின்வாங்கி மிச்சமீதியும் செய்யலான்ற ஒரு இருதயம் ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா ஒருவேளை அந்த மனுஷன் பாவத்துல இன்னும் மரித்திருக்க வேண்டும். பிஷப் ஹால் அப்படி என்றவர் சொல்றார், ஹார்ட்லெஸ் piety of those base-minded Christians that care only to serve God when it is convenient and cheap. இருதயம் இல்லாத பக்தி, இழிவான சிந்தையுள்ள கிறிஸ்தவர்கள் கிட்ட இருக்கும். அவங்க ஆண்டவருக்கு வசதியா இருக்கும் போது, சீப்பா இருக்கும் போது தான் நம்ம சேவை செய்வோம்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு தியாகத்தோடு பலிய கொடுத்து விலை உயர்ந்த பலிய கொடுப்பேன்றனுடைய எண்ணமும் அதனோட அனுபவமும் இருக்கவே இருக்காது. மேத்யூ ஹென்றி அவர் சொல்றாரு, நோட் அப்படின்னு மேத்யூ ஹென்றி நோட்டுன்னு போட்டாருன்னா போதும், அதெல்லாம் எந்திரிச்சு உட்காந்து படிக்கணும். அவரு அப்படி சொல்லுவார் நாஸ்தி என்று நோட் அப்படின்னு என்ன சொல்றாரு, உண்மையான மதம் அறியாதவர்கள் அவங்களுடைய உன் பிரதான அக்கறை என்ன, ஆண்டவரை எவ்வளவு சீப்பாக எவ்வளவு ஈஸியாக நம்ம சேவை செய்யலாம் ஆராதனை செய்யலாம். அவர் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு who are best pleased with that which cost them the least pain. அவர் இங்கிலீஷ்ல சொன்னதா சொல்லிட்டாருனா எவ்வளவு பொருள் இருக்கும் அதுல. அவங்களுடைய பிரைமரி காரியம் என்ன, எப்படி ஈஸியா சீப்பா ஆண்டவருக்கு சேவை செய்யலாம். எந்த வலியும் நோம்பு கூப்பிடாம நம்ம பாஷையில சொல்றது, எந்த வலியும் இல்லாம செய்யறதுக்கு நமக்கு கத்து கொடுத்தோம்னா அதுலதான் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஈஸியில ஒன்னு ஈஸியா வந்து செஞ்சுட்டு போலான்னு நமக்கு கத்து கொடுத்தாங்க அதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குமா. அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய இதயங்களை நோக்கி பார்க்க வேண்டும். அவங்களுடைய கஞ்சத்தனம் தேவனுக்கு முன்பதாக அவங்க செய்கிற கஞ்சத்தனமும் சேவையும் அவங்களுடைய இதய ஆவிக்குரிய நிலையினுடைய ஆபத்தான நிலைமைய இந்த உலகத்தில் அவங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. கார்டன் கெடி என்றவர், a willingness to pay the cost of discipleship is the true sign of work of grace in our heart. சீஷத்துவத்துக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய விலை அதை கொடுக்கறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கும் போதுதான் உண்மையா கிருபையின் வேலை நமக்குள்ள நடந்திருக்குன்றது அடையாளம். அதனாலதான் இயேசு சொன்னார், நீ எல்லாம் வர முடியாது பாயன் பின்னாடி, ஏன் அந்த காஸ்ட் உன்னால கொடுக்க முடியாது, ஏன் அழுத்துக்கிற. நம்ம கடவுளுடைய பலிபீடத்துல ஒவ்வொரு வாரமும் என்ன போடுறோம், விலை உயர்ந்ததை போடுறோமா இல்ல நம்ம வாழ்க்கையில இருக்கிற மிச்சம் நீதியை போடுறோமா. பரலோகம் அருவருக்கிற ஆராதனை நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தகுதி உள்ள ராஜாக்கு தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம வாழ்க்கையில் மிச்சம் நீதி போடுகிறது மிகவும் பரலோகம் அருவருக்கிற ஆராதனை. ஆகவே இந்த பகுதியினுடைய மைய சத்தியம் என்னங்க, தாவீது அந்த நாள்ல அந்த பூமி மேல நின்று அந்த அவரு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டார், இங்கதான் மாபெரும் ஆலயம் வரப்போது. ஆனா அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த நாள்ல சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் உண்மையான தேவனை ஆராதிக்கிற ஒரு மக்களுக்கு ஒரு கோட்பாடாக அமைந்திருக்கிறது. தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை என்னங்க, ஒரு தாவீதுடைய வார்த்தை நமக்கு விளக்கி கொடுக்குது, தேவனுக்கு சீப்பான ஆராதனையை செலுத்தக்கூடாது. ஏன், நம்முடைய முதல் கனிக்கு பாத்திரமான தேவன், நம்முடைய பெஸ்ட், நம்முடைய ப்ரையாரிட்டிக்கு தகுதியான தேவன் இல்லைங்களா. வர்தி இஸ் கிரைஸ்ட் காலியில பார்த்தோம் இல்லைங்களா, அதை நம்ம உணரும் போது அவர் எல்லாத்துக்கும் தகுதினு உணரும் போது நம்ம மனம் திரும்பின நொறுங்கின இருதயத்திலிருந்து அதை கொடுக்கும் போதுதான் அந்த ஆராதனை அவருக்கு முகத்துல சுகந்த வாசனையா இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம வந்து மிச்சம் மீதி அவருக்கு கொடுத்தோம்னா அவருக்கு எரிச்சல் மூட்டுகிற மிகவும் அருவருக்குல பழையற்பாடுல திட்டாத வார்த்தை இல்ல. சங்கீத Isaiah 1:18-12 சொல்றாரு, என்னுடைய ஆலயத்துக்குள்ள உங்க கையில இருந்து இதை யார் கேட்டது, நீங்க ஏன் ஆலயத்துக்குள்ள வரீங்க மிச்சம் மீதி கொடுக்கறவங்களுக்கு. Isaiah 1:18 சொல்றாரு, உங்களுடைய தூபம் உங்களுடைய ஆராதனை எனக்கு அபாமினேஷன், அருவருப்பு, மிச்சம் மீதிய கொடுக்காதீங்க எனக்கு. அதை விட ஆண்டவர் அவமானப்படுத்துறது வேற வழி கிடையாது பாருங்களேன். அது இது ஆண்டவர் ஆரம்பத்துல இருந்தே நமக்கு வலியுறுத்திட்டு நம்ம ஒரு ஒரு இதே போலாம், ஒரு ஸ்டடியே போகலாம். ஆரம்பத்துல இருந்தே பாருங்களேன், ஏங்க ஆண்டவர் காயினுடைய ஆராதனையை நிராகரித்து ஆபேலுடைய ஆராதனையை ஏற்றுக்கொண்டார். ஆபேல் வந்து தன்னுடைய முதல் பலனை கொண்டு வந்து கொடுத்தார், காயின் வந்து தனக்கு இருந்த விஷமி அதை கொண்டு வந்து கொடுத்தார், அது எரிச்சல் உண்டாக்குகிறது. ஆகவே இந்த பகுதியுடைய விளக்கத்தை பார்த்துட்டோம். இந்த பகுதி கற்றுக் கொடுக்கிற மையமான சத்தியம், தேவனுக்கு சீப் பலிகளை செலுத்தக்கூடாது. மூன்றாவதாக ஏன், அதுக்கு காரணங்கள், சில காரணங்கள் நான் சொல்றேன் ஏன் பாஸ்டர் சீப் பலிகளை செலுத்தக்கூடாது. முதலாவது காரணம், கடவுள் வந்து நம்ம உயர்ந்த ஆராதனைக்கும் உயர்ந்த விலை உயர்ந்த பலிகளுக்கும் பாத்திரமானவர், ஏன் அவருக்கு சீப் ஆராதனை செலுத்தக்கூடாது. மூணு காரணங்கள், முதலாவது அன்புக்கான நன்றி கடன், அன்புக்கான நன்றி கடன். காஸ்பல்ல இயேசு நமக்கு என்ன செய்தார் என்பத அருமையாக தாவீதுக்கு ஆண்டவர் அங்க என்ன செய்தார் நமக்கு பிரதிபலிக்கிறார். வாஸ்தல் சத்தியத்துல அந்த சங்கார தூதன் வந்து தேவனுடைய கோபாக்கினை எடுத்துக்கிட்டு நம்மள வெட்ட வந்தார். நம்மள வெட்டி நம்மள நரகத்துல போட்டிருக்கணும், காரிருள் நரகத்துல போட்டு நம்மள நிச்சயமா நரகத்துல அந்த வாதை வந்து அந்த வாதை என்ன வந்து செத்து போயிருவாங்க. நமக்கு நரகத்துல போடுற வாதை உடம்பெல்லாம் வீங்கி போய் மூஞ்சி வீஞ்சி எல்லாம் வெந்து வீங்கி நித்தியமா அழுகையோ பற்கடிப்போ புழுக்களோ ஓய்வில்லாத நிச்சயம் தேவனுடைய நீதியை திருப்தி பண்ண முடியாத வேதனை நமக்கு வர நேரத்துல அந்த சங்காரத்தூதன் வெட்டலான்னு வரும்போது, இவனுக்கு வெட்டலான்னு வரும்போது அந்த சங்காரத்தூதன் கையை தடுத்தவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அதை தடுத்து ஆண்டவரே அந்த வாதை அவங்க மேல வராதபடிக்கு உம்முடைய நீதியை நான் திருப்தி பண்றேன்னு சொல்லி அதே எருசலேம் அந்த ஆலயத்துக்கு வெளியில இருக்கிற மலையின் மேல கொல்கொத்தா மலையின் மேல தேவனுடைய அந்த சங்கார தூதன் அவர் மேல வரும்படிக்கு அவர் அந்த பட்டயத்தை உருவி அவர் அந்த இதுல போடல கவர்ல இயேசுடைய நெஞ்சில ஏசி விட்டார். இயேசு அந்த சங்காரத்தை சந்திச்சாரே அவருடைய உடம்பெல்லாம் வீங்கி போச்சு. கடவுளுடைய கோபாக்கின அவர் அனுபவிச்சு அவருடைய உடம்பெல்லாம் வீங்கி நம்ம குற்றத்தினால வீங்கி ரத்த வேர்வுல தேவனுடைய கோபாக்கின தகன பலியாக சுட்டெரிச்சு சுட்டெரிச்சு கோபாக்கினை அவர் அனுபவிச்சு அவருக்கு இரக்கமே காட்டப்படல. இரக்கமே காட்டப்படாம அவருடைய குமாரன் என்றும் பாராமல் அவர் என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீன்ற அளவுக்கு கதற வச்சார் ஆண்டவர். நம்மளுடைய நரகத்தை அவர் எடுத்துக்கிட்டார். எந்த மனுஷனுடைய மனசாட்சி அந்த சிலுவைக்கு முன்பதாக நின்று அதை பார்த்து எனக்காக கடவுள் இவ்வளவு செய்திருக்கிறார்னு ஒரு மனுஷன் விசுவாசத்துல பார்க்கும் போது பரிசுத்தாவி அவனுடைய சுயநலம் பிடிச்ச அவனுடைய பெருமை பிடிச்ச கடினமான இருதயத்தை நொறுக்காம இருக்க மாட்டார். உண்மையா விசுவாசத்தை பார்க்கும் போது நொறுங்குன அந்த இருதய வெடிச்சு வருகிறதுக்கு பேரு தான் அன்புக்கான நன்றி கடன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அவன் வந்து இயேசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற ஒரு ஆள் கிடையாது. எல்லா கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் கூலிக்கு மாரடிக்கிறது தான். இயேசு ஏதாவது கொடுப்பார், இயேசு அற்புதம் செய்வார், இயேசு அதை நல்லது செய்வார், இதை செய்வாருன்னு இவன் வந்து நன்றி கடன் செலுத்துகிறான். நன்றி கடன் அன்புக்கான நன்றி கடன். நம்ம எல்லாம் இயேசுக்கு சேர்ந்து இயேசுடைய உறவுல இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு அடிமைகள் மாதிரி இல்லை. நம்மள வாரில் அடிமைகள் எப்படி வாரில் அடி வாங்கக்கூடாதுன்னு வேலை செய்வாங்க, அப்படியா இயேசுடைய உறவு உங்களுக்கு உங்க மனசாட்சி உங்களை ரொம்ப குற்றப்படுத்து அதனால சர்ச்சுக்கு வர்றது நீங்க அதுதானே ஐயோ மனசாட்சி ரொம்ப குற்றப்படுது நீங்க பைபிள் படிக்கணும் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு மனசாட்சியில அப்படி ஒரு வாரடி வாங்கறதுக்கு தவிர்த்துக்கிட்டு வேலை செய்யற அடிமை சேவை அவருக்கு சேவை கிடையாது. நம்ம அடிமைகளாக சேவை இல்லை, கிறிஸ்து அன்புக்கு நன்றி கடன் பட்டவர்கள். மனுஷர்களாக நமக்கு யாராவது ஒரு பெரிய நன்றி கடனை செஞ்சிட்டாங்கன்னா, யாராவது ஒரு பெரிய காரியம் ஒரு வியாதியில இருந்து காப்பாத்திட்டாங்க, பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டாங்கன்னா நமக்கு எவ்வளவு நன்றி கடன் இருக்கு இல்லைங்களா. சாதாரண இல்ல அவங்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கு நம்ம அழுத்துக்குவோமா? ஏதாவது கிடைக்கவே முடியாதா அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யறது? மனுஷர்னா யோசிச்சு பாருங்கல்ல, அது இயற்கை இல்ல, நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ன்னுவாங்க. யாராவது ஒருத்தர் நமக்கு எவ்வளோ மோசமான ஆபத்துல இருந்து காப்பாத்தினாங்களோ அந்த மோசமான ஆபத்தை எவ்வளவு உணர்றமோ அவ்வளவோ அவங்க மேல நன்றி கடன் நமக்கு வராதா? அவங்க ஏதாவது செய்யணும்னா சந்தோஷமா ஓடி போய் செய்யணும்னு ஆசை இருக்காதா? செலவை பார்ப்போமா? கஞ்சத்தனம் பண்ணுவோமா? ஒரு காலம் பார்க்க மாட்டேங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு காலம் பார்க்க மாட்டோம். பிரச்சனை என்ன? எவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து இயேசுக்கா நம்மள காப்பாத்தி இருக்கிறாருன்னு அந்த நன்றி கடன் இல்லாத போதுதான் இந்த கஞ்சத்தனம் வர்றது. நன்றி கடன் இல்லாம போற ஒரு கதை ராபின்சன் க்ரூசோ அப்படின்னு படம்லாம் வரும். அவன் வந்து ஒரு தீவுல போய் மாட்டிக்கிட்டான். எல்லாம் மனுஷர்களை சாப்பிடுற தீவு அது, கிடைச்சா போதும் அவங்களை சாப்பிடுவாங்க. அங்க அவன் எப்படியோ தப்பிச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பையன் ஃப்ரைடேன்னு அவன் பேரு, அவன் மாட்டிக்கிட்டாங்க. எட்டு பேர் எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. ஒருத்தன் தலைய சாப்பிடலாம், ஒருத்தன் கைய சாப்பிடலாம், வயிற சாப்பிடலாம், எட்டு பேர் திச்சு திருடுவாங்க. ரொம்ப பசியா இருக்கிறாங்க. அப்படியே வாயை வச்சு கடிக்கிற நேரத்துல போய் ராபின்சன் க்ரூஸ போய் அங்க குதிச்சு அவன் உயிரை பணைய வைத்து எப்படியோ ஃப்ரைடேவை காப்பாத்திட்டான். அப்ப ஃப்ரைடே அங்க நிக்கிறான், ராபின்சன் க்ரூஸ அவன நிக்கிறாரு. அவன் உடம்ப பார்த்து ஒண்ணு மிஞ்சிருக்காது, சாப்பிட்டேன்னு முடிச்சிருப்பானுங்க இவனுங்க, ஏன்னா நீங்க காப்பாத்துனீங்களே, உங்க மேல இருக்கிற நன்றி கடன்ல நான் இன்னுமே உங்க அடிமை தான், உங்க அடிமை அப்படின்னு அந்த மனுஷன் அதுக்கப்புறம் அந்த உணர்வு அவனுக்கு வந்துட்ட பிறகு ஒரு வீர சாதனைகளை அவன் ஃப்ரைடே செஞ்சான். அவன் கதைகள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சாதனைகள். ஏன் மனுஷன் அவன் உயிரை பத்தி இன்னுமே கவலை கிடையாது. இவரு என்ன காப்பாத்திட்டாரே என் எஜமான். அந்த எஜமான் மேல இருக்கிற அன்புல ஒரு மனுஷன் கவர்ந்து போனான்னா நன்றி கடன் அவனுக்கு வந்துருச்சுன்னா எதுவுமே அந்த மனுஷனை நிறுத்தாரு. அந்த நன்றி கடன் எதுலயுமே நிக்காது பாருங்க. அதனாலதான் அந்த கதையில பார்க்கிறோம் அந்த அந்த நன்றி கடன் வந்து அந்த மனுஷன் தீர செயல்களை செய்ய தூண்டுது. அப்படி செய்ய தூண்டுது இல்ல. ஏன் கூலிக்கு மாறடிக்கிறவன் இல்ல ராபின்சன் க்ரூசோ கையோ செய்யலாமே உயிரை காப்பாத்தினவராச்சே இவரு. இவரு தான் இவரு இல்லைன்னா நான் இருந்திருக்க மாட்டேனே நானு அப்படின்னு அந்த ஹீரோயிக் எக்ஸ்பிளாய்ட்ஸ் ஆஃப் ஃப்ரைடேன்னு இருக்கும் அதுல. ஏன்னா அவன் க்ரூசோவை அவ்வளவு அளவுக்கு நேசிச்சு அவன் மேல இருந்த நன்றி கடனால தான் அவ்வளவு பெரிய சாதனைகள் அவன் நிகழ்த்தினா நாம் பார்க்கிறோம். பாருங்களேன் ஒரு ப்ரீச்சர் சொல்றார், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு முன்பதாக நின்று அந்த அன்பை உணர்ந்த ஒரு மனுஷன், the love gained by Christ at the foot of the cross will hesitate at nothing. அது எதுக்கும் பின்வாங்காது பின்வாங்காது. சபை வரலாறுல படிக்கிறோம், ஏங்க எத்தனையோ பேர் தங்களுடைய சுயத்தையும் தியாகத்தையும் விட்டு சந்தோஷமா போய் உயிர் பணையம் செய்யறாங்க. இயேசுக்கு பெரிய சாகசங்க வீர வீர செயல்களை ஏன் செய்யறாங்க? ரத்த சாட்சிகளா ஏன் மறிக்கிறாங்க? ஏன் பவுலம் தீத்துவோம் நம்ம எல்லாம் பார்க்கிறோம், திமோத்திய பார்க்கிறோம், எபாக்ரடைட்டஸ் பார்க்கிறோம், மிஷினரிஸ் போய் பூமியின் கடையாந்தங்கள்ல போய் தங்க வாழ்க்கையெல்லாம் ஆயுசலையே வேற இல்லையா? அவங்களுக்கு வேலை இல்ல எது இல்லை, ஏங்க அப்படி போறாங்க? அவங்களுக்கு அன்பினால் வருகிற நன்றி கடன் மனுஷனுடைய நேச்சுரல் இயற்கையான இன்ஸ்டிங்க்ட். என் உயிரை காப்பாற்று அப்படி அந்த நன்றி கடன் மனுஷர்களை வீர தீர சாகசங்களை செய்ய வைக்கிறியா? உயிருக்கு பயந்து போயிருச்சு, இவருனால என் உயிர் போனாலும் போகட்டையான்ற வருகிற நன்றி கடன் இருக்க அதுதான் நம்முடைய சுயநல வாழ்க்கையை மிஞ்சி உயிர் பயத்தை மிஞ்சி சாகசங்களை செய்ய வைக்கிறது. இவங்க அப்படித்தான் செய்ய வச்சுச்சு. இவங்க அதனாலதான் பெருசு பவுலியா செத்துவாருல பயம் இல்ல அவருக்கு சத்ருவமான இயேசு என் உயிரையும் நான் அருமையாக எண்ணேன். இயேசு கிறிஸ்துவுடைய நன்றி கடன் நமக்கு இருக்க அந்த ஃப்ரைடே அவ்வளவு பெருசான செஞ்சு சாதிச்சானு அத அது வர வரைக்கும் ஒன்னும் செய்ய முடியாது நம்ம பாருங்களேன். அதனாலதான் ஏன் நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய மிச்ச மீதியை கொடுக்க கூடாது, சீப்பை கொடுக்க கூடாது, அன்புக்கான நன்றி கடன். இயேசு யாருமே செய்யாத காரியத்தை நமக்கு செய்துட்டாரே, அது செய்யும் போது அந்த நன்றி கடன் இருக்கும் போது அந்த அன்பு இருக்கும் போது அது கஷ்டமாவே தெரியாது. யோசிச்சு பாருங்க, அந்த அன்பு நன்றி கடன் இருந்தா ரேச்சல்ல நேசிக்கிறாரு ஜேக்கப், 7 வருஷம் வேலை செய்யணும், இரவும் பகலும் வேலை செய்யணும். அது என்ன போட்டிருக்க அந்த வசனத்துல, மனுஷனுக்கு கொஞ்ச நாட்கள் மாதிரி இருந்துருச்சு, கஷ்டமாவே இருக்காது. அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? இல்ல கஷ்டமா இருக்காது. ஒவ்வொரு தடவை தன்னுடைய மனவாட்டியை பார்க்கும் போது அவன் கஷ்டங்கள்லாம் மறந்து போகுது. கொஞ்ச நாள் மாதிரி தெரியுது அந்த நன்றி கடன் அப்படித்தான் செய்ய வைக்கும். கஷ்டம் எல்லாம் பெருசா தெரியாது. யோசிச்சு பாருங்களேன், உள்ளத்துல அந்த ஆனந்தம் பொங்கும் போது நான் ஏன் இவ்வளவு சேவை செய்யறேன், அவர் செஞ்ச சேவைக்கு அவர் என்ன முழுசா கொடுத்தாரு, சின்ன சீப்பாவாய் கொடுத்து என்ன ரட்சித்தார், சீப்பான பலியா கொடுத்து என்ன ரட்சித்தார், எவ்வளவு விலை உயர்ந்த பதில் பலிய ஒரே தரம் எனக்கு கொடுத்தாரு, அவருக்கு போய் நான் சீப்பான பலிய கொடுக்கலாமா? தாவீது இதெல்லாம் அவளுக்கு தெரியாது அந்த மனுஷனுக்கு. அந்த வாதையில காப்பாத்துனதுக்கே அந்த நன்றி பெருக்கு வருது. நான் உங்களைய என்னையும் வச்சுப்பாரு, நமக்கு எவ்வளவு நன்றி கடன் இருக்கு. இவ்வளோ பெரிய பலிய கொடுத்த தேவனுக்கு, இவ்வளோ பெரிய பலிய கொடுத்த இயேசுக்கு, ஐ வில் நெவர் கிவ் அ சாக்ரிஃபைஸ் தட் காஸ்ட் மீ நதிங். எனக்கு விலை இல்லாத செலவு இல்லாத எந்த பலியும் நான் அவருக்கு கொடுக்க மாட்டேன். நம்ம ஏங்க அந்த உறுதி நமக்கு வர மாட்டேங்குது? அதுதானுங்க உண்மையான ஆராதனை. எக்ஸ்பென்சிவா என்ன லவ் பண்ணாரு, சீப்பா அவருக்கு எப்படிங்க சேவை கொடுக்கறது? உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. ஆகவே நான் விளைவில் அன்பு நன்றி கடன். ரெண்டாவது இது ஒரு என்ன சொல்றது, உறுதியான விசுவாசம் அப்படித்தான் செய்யும். உறுதியான விசுவாசம் ஏன் உலக பார்வையில பார்க்கும் போது என்னங்க கடவுளுக்கு பெஸ்ட் கொடுக்கணும், விலை உயர்ந்தது கொடுக்கணும்னு சொல்லும் போது இதெல்லாம் உடனுமா, இவ்வளவு தியாகம் செய்யணுமா, இவ்வளவு கஷ்டமா செலவு செய்யணுமா போது நமக்கு ஒரு குருமுருக்கத்தான் செய்து இஷ்டம்தான் இல்ல எல்லாருக்கும் இல்ல இவ்வளவு கொடுக்கணுமான்னு. நமக்கு யூதாஸ் மாதிரி ஒரு மைண்ட் செட் என்ன, அந்த மரியா மார்த்தா போய் அந்த மரியா தன்னுடைய ஒரு வருஷம் பரிமளம் செய்யணும், ஒரு வருஷம் வேஜஸ் பெரிய சொத்து வீடே வாங்கியிருக்கலாம் அந்த காலத்துல, அதை எடுத்துட்டு போய் ஒரு பரிமள தைலம் வாங்க தலைமையில உடச்சிருக்கு. அந்த யூதாஸ் பார்த்துட்டு என்ன ஒரு வேஸ்ட், இப்படி போய் வேஸ்ட பண்ணி இருக்கிறியே, அவளுக்கு அந்த நன்றி கடல் இதயத்தை உடச்சி அவர் மேல ஊத்த முடியலையேன்னு சொல்லி அந்த விலைய ஊத்துற அவன் மேல. அந்த யூதாஸுக்கு பார்க்கும் போது இதெல்லாம் வேஸ்ட். நம்மளும் சில நேரங்கள்ல நம்மளும் நம்ம கணக்கெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்மளாம் ரொம்ப கால்குலேட் பண்றவங்க இல்லையா, நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது பட்ஜெட் போட்டு இல்லைங்களா, இதெல்லாம் எது நமக்கு வருமானம் எது லாஸ்ன்னு போட்டு நம்ம போட்டு எஸ்டிமேட் பண்ணும் போது காணிக்க கொடுக்கறது, ஆண்டவருக்கு வேலை செய்யறது, நம்ம எனர்ஜியோடு வேலை செய்யறது, சபைக்கு ஊழியம் செய்யறது எல்லாம் ஒரு வேஸ்ட். என்னால ஆக போதா அதனால, ஆனா சிட்டு போட்டோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா இல்ல என்னன்னா உலகத்துல போய் நல்லா வேலை செஞ்சோம்னா நல்லா உழைச்சி வேலை செஞ்சோம்னா அவன் சம்பளம் கொடுக்கறானே, எவ்வளவு காசு வருது நமக்கு, எவ்வளவு வசதி வருது, மத்த ஆண்டவருக்கு செய்யறது சபைக்கு செய்யறது இதெல்லாம் வேஸ்ட். உலக பார்வை நமக்கு இப்படி ஒரு கணக்கத்தான் போட்டு கொடுக்குது. ஆண்டவருக்கு போய் பெஸ்டா நம்ம செய்யணும்னா அது கரெக்டா, அந்த கால்குலேஷன் சபைக்கு செஞ்சா ஏதாவது நமக்கு வருமானம் வருதா, இயேசுக்கு செஞ்சா எதுமாவது வருமானம் வருதா, யோசிச்சு பாருங்களேன். ஒன்றும் வருது இல்லை இல்லையா, 15 வருஷம் செஞ்சோம் ஒன்றும் வரலையே, ஒன்றும் வருமானம் இல்லையே, அதுமே கால்குலேஷன் நம்ம அப்படி பார்க்கறோம், ஒன்றும் வருது இல்லையே செய்யணும். ஆனா உலகத்துல போய் வேலை செஞ்சோம்னா உலகத்துக்கு செஞ்சோம்னா உலகத்துல அது போட்டோம்னா எவ்வளவு நமக்கு வசதி இருக்கு. அந்த மாதிரி நம்ம கால்குலேஷன் நம்ம மைண்ட் போடுறதுக்கு காரணம் வந்து ஒண்ணு நமக்குள்ள விசுவாசமே இல்லை, இல்லைன்னா நமக்கு இருக்கிற விசுவாசம் ரொம்பவும் பலவீனம், ரொம்பவும் அற்ப விசுவாசம். ஏன் உறுதியான விசுவாசம் இருக்கிற மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா, அவன் விசுவாச கண்ணால் பார்க்கிற மனுஷன் இருப்பதுனால விசுவாசம்னா என்ன, காணக்கூடாதவைகளுடைய நிச்சயம், நிச்சயம் எபிரேயர்ல போட்டிருக்கிற மாதிரி தேவனுக்கு நாம் பலி செலுத்தணும்னா நம்ம நேரம் நம்ம பணம் நம்மளுடைய ஆயுசு ஏன் நம்ம சுகம் கூட சில நேரத்துல போறதா இருந்தா எபாப்ரடைட்டிஸ் மாதிரி உயிர் கூட போற அளவுக்கு நமக்கு வந்துருச்சுன்னா இந்த உலகத்திலேயே மிக லாபகரமான இன்வெஸ்ட்மெண்ட் இதை விட கிடையாது. ஒரு உறுதியான விசுவாசம் அந்த காட்சியை நம்ம கொடுக்கோங்க. ஏன் வசனத்துல எவ்வளவு வசனங்கள் எபிரேயர் 11:6 போட்டிருக்கு, தேவனை விசுவாசிக்கிறவன் தேவனை தேடு, தேவன் இருக்கிறார் அவரை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவராயிருக்கிறார். அவருக்கு காண்டி செய்கிறவங்க அதுதான் விசுவாசம். காணக்கூடாதவைகளுடைய நம்ம கணக்கெல்லாம் பேர்ல போடுறோம், பேங்க்ல எவ்வளவு பணம் வந்துச்சா, இவ்வளவு ஆச்சா, நம்ம எவ்வளவு உழைச்சோம், எவ்வளவு சம்பாதிச்சோம், எவ்வளவு எஃபோர்ட் போட்டோம், சேர்ச்சு செய்யறதுனால என்ன, அதான் நம்ம கணக்கு. ஆனா விசுவாச கணக்கை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், விசுவாச கணக்கு தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை வசனங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்க, மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லலையா. தேவன் யாருக்குமே கடனாளிகளா கடனாளியா இருக்க போறது இல்லைங்க, அவரை கனம் பண்ணுகிறவரை அவருக்கு கனம் பண்ணாம கூட போறது இல்லை. உலகத்துக்கெல்லாம் உழைச்சி 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 ஆண்டவருக்கு ஒன்னும் செய்யாதவங்க தான் ஒன்னும் இல்லாம போயிருவாங்க நிறைய நேரங்கள்ல. அப்படிலாம் பாத்துருக்குறோம், எங்க பாட்டி என்னுடைய இதெல்லாம் ஐயோ விரலா விட்டு சொத்து சேர்த்து எல்லாம் சேர்த்து சேர்த்து கடைசியில ஒன்னும் இல்லாம நின்னாங்க, மருந்து கூட காசு இல்லாம நின்னாங்க, அப்படியெல்லாம் போறவங்க இருக்கிறாங்க. ஆனா அவிவிசுவாசம் நம்முடைய தியாகங்களை நம்முடைய ஆண்டவருக்கு செய்தெல்லாம் வேஸ்ட்டுன்னு நமக்கு காட்ட பாக்குது. விசுவாச உறுதி இருந்தா ஒரு காலம் நான் இழக்க போறதில்ல, ஒரு காலம் நான் இழக்க போறதில்ல. என்னுடைய எனக்கா என்னுடைய என்னுடைய நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியவர்களுக்கு ஒரு தண்ணி பச்சை தண்ணி கொடுத்தால் அவனுடைய வெகுமதி அவனுக்கு கிடைக்காம போறது இல்லை. மத்தேயு மார்க் 10:24 மெய்யாகவே சொல்லுகிறேன், எவர்கள் வீடுகளையோ சகோதரர்களோ சகோதரிகளோ நிலங்களையோ என்னுடைய நாமத்துக்காகவும் சுவிசேஷத்துக்காகவும் விட்டவர்கள் இந்த காலத்திலையும் வரப்போற காலத்திலையும் 100 அத்தனை இதை விட இன்வெஸ்ட்மெண்ட் என்னங்க, 100 அத்தனையா பெறுவார்கள், முந்தினவர்கள் சிந்தினவர்களா இருப்பார்கள். அந்த உறுதியான விசுவாசம் என்ன செய்து அந்த உறுதியான காணக்கூடாது, எனக்கு தெரியல ஆண்டவர் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனா விசுவாசம் இருக்கு, வாக்களித்தவர் உண்மை உள்ளவர், அவருக்கு நான் உழைக்கும் போது என்னுடைய கர்த்தருக்குள் தொழுகிற பிரயாசம் விருதாய் போகாது. ஆண்டவர் எல்லாம் வீணா விட மாட்டாருன்னு என்னுடைய உழைப்பு முழுசா ஆண்டவர் கொடுப்பேன். ஐ வில் நாட் கிவ் வாட் இஸ் மிச்ச மீதியை கொடுக்க மாட்டேன் ஆண்டவருக்கு, முழுசா நான் கொடுப்பேன். அதை கொடுத்ததுக்கு நான் ஒரு காலம் லூசர் ஆக மாட்டேன். நூறத்தனையா வாரன் பஃபெட் இருக்கிறார் சரிங்களா உங்களுக்கு, அவர் உலகத்திலே பெரிய இன்வெஸ்டர். அவர் தான் அவருடைய சொத்து பதினஞ்சு ஆயிரம் கோடி யூஎஸ்டி, இந்தியன் பணம் இல்ல, பதினஞ்சாயிரம் கோடி யூஎஸ்டி. அத்தனை இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிச்ச மனுஷன், 93 வயசு, இன்னும் 5 வயசுலயோ 10 வயசுலயோ பாவம் நல்லா இருந்தா நல்லதா பொட்டுன்னு போக போற. அவரா இன்வெஸ்டர், வாரன் பஃபெட்டை விட மிகப்பெரிய இன்வெஸ்டர் யாரு தெரியுமா? நூறத்தனையா கொடுக்கிறன்னு காணக்கூடாத உறுதியான விசுவாச தேவ ராஜ்யத்துல விதைக்கிற வந்தாங்க, விதைக்கிற கடவுள் எத்தனை வாட்டி ப்ராமிஸ் பண்ணிருக்காரு நூறத்தனையா. அந்த கிங்டம் ப்ராஃபிட்ட பத்தி நமக்கு தெரியுமா? நம்ம மைண்ட் அதை யோசிக்கிறது இல்லையே. ஏன் அற்ப விசுவாசம் கடவுளை ஆராதிக்கும் போது தேவன், அதனாலதான் விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒருவனும் பிரியப்படுத்த முடியாது, கடவுளை பிளீஸே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவருக்கு நம்ம ஒரு தியாகத்தோடு விலை கொடுத்து, உயர்ந்த விலை கொடுத்து பலியை கொடுக்க மாட்டோமே. ஏன்னா ஆண்டவர் கொடுப்பாரு, நம்மளை ஆசீர்வதிப்பாரு அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்காது. அதனால விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. பதிரையில தான் போட்டிருக்கு, அதனாலதான் விசுவாசத்தோடு ஆவேல் காயினை விட பெட்டர் பலியை கொடுத்தான், முதல் பலனை கொடுத்தான், தன் பெஸ்ட கொடுத்தான். அவர் பெஸ்ட் விசுவாசத்தோடு கொடுக்கும் போதுதாங்க அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை. நம்ம அப்படி செய்யறோமா? மிச்ச மீதி ஆண்டவர் கொடுக்க பாக்கிறோமா? அது என்ன செய்ய வைக்கும்? உறுதியான விசுவாசம், உறுதியான. ஆபிராமன் நினைச்சு பாருங்க, ஏன் விசுவாசம் தகப்பன் அந்த மனுஷன், அவருக்கு வாழ்க்கையிலேயே மிக விலை உயர்ந்தது என்ன? தன் சொந்த புள்ள, தன் சொந்த புள்ள எடுத்துட்டு வந்து குடு என்ன வழியாக என்ன பண்ணாரு? அப்பா நான் குடு சொந்த புள்ள ஆச்சே அப்படின்னு அவர் பின்வாங்கி எடுத்தாரா? பலி அந்த தாவீதுடைய பாஷை தான், ஐ வில் நாட் கிவ் அ சாக்ரிஃபைஸ், சீப்பான பலியில ரொம்ப உயர்ந்த பலி. அவரை குடுக்க வச்ச அந்த செயல் விசுவாசத்தின் தகப்பனாக அவரை மாத்துச்சு. நீங்க அப்படியா? உங்களுக்கு இருக்கா விசுவாசம்? விசுவாசம் இருந்தா ஏங்க ஆண்டவருக்கு இப்படி மிச்ச மீதியை கொடுத்துக்கிட்டு காலத்தை ஓட்டுறோம்? உலகத்துக்கு எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட், ஆண்டவருக்கு மிச்சம் மீதி. ரெண்டாவது காரணம், மூணாவது, அவர் மாட்சிமையுள்ள ராஜா. ஏன் ஆண்டவருக்கு பெஸ்ட கொடுக்கணும், சீப்பானதை கொடுக்க கூடாது? முதல் காரணம் நன்றி கடன் இல்லைங்களா, அன்பின் நன்றி கடன். ரெண்டாவது, அது உரியான விசுவாசம் அப்படித்தான் செய்யும். மூணாவது, ஆண்டவர் மாட்சிமையுள்ள ராஜா. மேரேஜ் ஆனிவர்சரினு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வீட்டுக்கு போகும்போது வெளியில ரோட்ல இருக்கிற செடியை பிச்சுட்டு ஒரு பூங்கெல்லாம் பிச்சுட்டு எடுத்து போய் வைஃப் கொடுத்தாங்க. எப்படி இருக்கும் வைஃப் மதிக்கிற இதுதானே? அந்த மாதிரி நம்மளும் அநேக நேரத்துல ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரும்? ஒரு ஆயிரம் இல்ல ஒன்னும் இல்ல, ஒரு ரோட்ல பிச்சுட்டு வந்து கொடுக்கற மாதிரியா கொடுக்கறோம்? எவ்வளோ பெரிய ராஜா மல்கியாலே உலக திட்டுறாரு. மல்கியா 1 பாருங்க, மல்கியா 1:6 வசனத்துல என் கணம் எங்க? ஏன் எதனால தொடர்ந்து படினா?
அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். என் வீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உண்மை எதினால் அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி என்னமற்று போய் சென்று நீங்கள் சொல்லியதனாலேயே, நீங்கள் கண் ஊனமானதை வழியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாதல்ல, நீங்கள் கால் ஊனமானதை நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாதல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்னே பிரியமா இருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார்.
என்ன ஒரு சச்சதிக்கா இருக்கு ஒரு விதத்துல, யோசிச்சு பாருங்க. நீங்க எனக்கு செய்யறது இப்ப ஊனமட்டதும் மிச்சம் இதையும் வாழ்க்கையில இது தேவை சீப்பா ஆராதனை செலுத்துறீங்க, சோம்பலா வந்து ஆராதனை செலுத்துறீங்க, லேசி கிரம்பிளிங். நீங்க போய் உங்க ஆபீஸ்ல அப்படி இருந்து பாருங்க, பாஸ் ஏதோ சொல்றேன் அப்போ ட்ரை பண்ற முடியாது அப்படின்னு பண்ணி பாருங்க, அவன் என்ன சொல்லுவான், உன்னை விரட்ட மாட்டான். ஆபீஸ்ல செய்யறதுல உலகத்துல செய்யறதுல என்கிட்ட வந்து இப்படி ஒரு ஆராதனைய செய்யறீங்களே, இப்படி ஒரு விலையில்லாத பதில பலிய குடுக்கறீங்களே, எனக்கு இப்படி செய்யலாமான்னு அதுக்கு ஒரு கடைசியில ஒரு வசனம், அந்த வசனத்துல எங்க இருக்குன்னு தெரியல, ஏன்னா நான் சேனைகளின் கர்த்தர், நம் ஆட்சிமை உள்ள ராஜா. எந்த வசனம் அது? ஐ திங்க் 8th வசனம்.
நீங்கள்
கடைசியில வருது, பிகாஸ் ஐ எம் எ கிரேட் கிங் சேஸ் தி லார்ட், என் நாமம் பூமி எங்கும் பயப்படத்தக்க நாமமாக இருக்கிறது, எனக்கு போய் இப்படி ஆராதனை செய்யலாமா நீங்க, எனக்கு போய் இப்படி சோம்பலான தேவையில்லாத மிச்சம் நீதிய நீங்க கொடுக்கலாமா, என் நாமம் பூமி எல்லாம் பயப்படத்தக்க நாமமாச்சு. ஏன்? 3rd காரணம், அவர் ராஜாதி ராஜனுக்கு எல்லா கணத்துக்கும் எல்லாத்துக்கும் தகுதியானவர். ஆகவே இந்த பகுதியில என்ன பார்த்திருக்கிறோம், இந்த பகுதியுடைய விளக்கத்தை பார்த்தோம், இந்த பகுதியுடைய மைய சத்தியத்தை பார்த்தோம். தேவனை ஆராதிக்கும் போது நம்ம சீப்பான ஆராதனைய நம்ம செலுத்தக்கூடாது. அதுக்கு 3 காரணங்கள், நன்றி கடன், அன்புக்கு நன்றி கடன், உறுதியான விசுவாசம், ஏன்னா ஒரு பெரிய ராஜா. சில பயன்பாடுகளோடு நம்ம முடிக்கலாம். ஆண்டவருக்கு நம்ம பெஸ்ட கொடுக்கணும், எக்ஸ்பென்சிவா கொடுக்கணும். நம்ம இத பத்தி பேசுறதுதான் இல்ல, அந்த பகுதி வரும்போது தான் அதை பத்தி பேசுறோம். இதுல நேரடியான அப்ளிகேஷன் என்ன இருக்கு, நம்ம ஏன்னா காணிக்கையை பத்தி அப்ளிகேஷன் இதுல வருது, அதை பத்தியே நம்ம பேசாம இருந்தோம்னா ஒரு சுயநலமான கஞ்சத்தனமான கிறிஸ்தவத்துக்கு நம்மளே இடம் கொடுத்துரும். ஏன்னா மத்த ஜாதியில போனாலும் காணிக்கை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இங்க யாருமே நமக்கு காணிக்கை கேட்க மாட்டாங்க, சீப் சர்ச் அப்படின்னு நம்ம சர்ச்ச நினைச்சறதுக்கும் வழி இருக்கு. அதுக்காக ஆண்டவர் சொல்றத நம்ம சொல்லணும். அதனால நம்ம வாழ்க்கையில எவ்வளவு மிஸ் பண்றோம், எவ்வளவு ஆண்டவர் தண்டனை வாங்குறோன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அவனுக்கு ஃப்ரீயா இங்க வருது, ஃப்ரீயா எல்லாம் கிடைக்குது, ஆண்டவர் ஆராதிச்சு போலாமே நம்ம இல்லை. நான் ஆண்டவருக்கு ஃப்ரீயா செலவில்லாம ஒரு ஆராதனைய செலுத்த மாட்டேன், என் விலை கொடுத்து என் பாக்கெட்ல இருந்து விலை கொடுத்து ஆண்டவருக்கு செலுத்துவேன். யோசிச்சு பாருங்க, நமக்கு தான் இந்துல இருந்தெல்லாம் நம்ம வந்ததுனால எனக்கும் ரொம்ப கஷ்டம் ஆரம்பத்துல ஆராதனை கொடுக்குறது. நம்ம எல்லாம் முதல்ல காணிக்க எப்படி கொடுப்போம், இந்துலாம் இருக்கும்போது பூஜாரி மணி அடிச்சுட்டு தட்டை எடுத்துட்டு வருவாரு, ஜோபில சில்லற என்ன இருக்குதோ அதை எடுத்துட்டு அவருக்கு போடுற பழக்கம் தான் நமக்கு. இங்க வந்து 10% தான் எனக்கு ஆரம்பத்துல வேற தலையே சுத்துச்சு, என்ன 10% கொடுக்கறாங்களே. ஆனா அது ஒரு சீப் வர்ஷிப். லேவியராகும் 27-30 எல்லாம் போட்டிருக்கு, நீங்க காணிக்கையை கொண்டு வரணுமே. இதே மல்கியால 3rd அதிகாரத்துல இங்க காணிக்கை கொடுக்காத போது அதுக்கு என்ன பாஷை சொல்றாரு, தேவன் கிட்ட திருடுறீங்களே, யூ ராப் வித் காட். யாரோ ஒருத்தர் ஆகண்டி பழைய பாடலுக்கு 10% கேட்டாங்க, நீங்க புதிய ஏற்பாடுல எப்படி கேட்கலாம், நான் கேட்டேன் பழைய பாடல 10% கேட்டாங்களா, புதிய பாடல் ரொம்ப சீப் இல்ல, ரொம்ப சீப்பு. பழைய பாடல பலிகளும் அதுகளும் செலுத்ததுனால புதிய பாடு என்ன, சீப் ஆராதனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார், சீப் காணிக்கை ஆண்டவர் ஏற்று. என்ன என்ன இருக்குது பாருங்களேன், எல்லாருக்கும் அப்படிதான் பண்ணிட்டாங்க, சீப். இப்போ சீப் ஒண்ணுமே செய்ய வேண்டியதுல ஆண்டவருடைய அருளா கொட்டிக்கிட்டு இருக்கோம், சீப் இல்ல அப்படின்னு. 1 Corinthians 9 போடலையா, காணிக்கை பத்தி ரிலிஜனே சீப் ஆகி போச்சு. பழையற்பாடு அந்த பலிகள் அந்த ஆடு மாடு பலிகளுக்கே 10% போது, புதிய ஏற்பாடுல இதே பெரிய பலிய கொடுத்து தேவன் நம்ம இதயத்தெல்லாம் உடச்சி அன்புல நிறைச்சிருக்கும் போது நம்ம தாராளமா கொடுக்கற ஒரு இதயம் நமக்கு இருக்கணுமே. யோசிச்சு பாருங்களேன், சர்ச்சு நம்ம என்ன உழைச்சி உலகத்துல சாதிச்சு இத்தனை வருஷம் வேலை செஞ்சேன், யோசிச்சு பாருங்க, 30 வேலை செஞ்சேன், 20 வேலை செஞ்சேன், அந்த வேலையில தேவனுடைய ராஜ்யம் வளர்றதுக்கு சபை வளர்றதுக்கு என்னுடைய பங்களிப்பு என்னன்றது தாங்க நித்திய வெகுமதி. அதுல ஒண்ணுமே பங்கு இல்லாம நானும் சம்பாதிச்சுட்டு இருக்கேன், நானும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், ஆனா 1 ரூபாய் காணிக்க கொடுக்கறது இல்ல. வச்சு பாருங்களேன் எப்படி அது சீப் சீப் ரிலிஜன் இல்லையா. அது கன்வீனியன்டா நம்ம இக்னோர் பண்ணி ஒரு கஞ்சத்தன பிராண்ட் கிறிஸ்டியானிட்டியை நம்ம வளர்த்துட்டு போலாம். அது இல்லைங்க. தாவீது கிட்ட இருந்து படிங்க, தாவீது கிட்ட இருந்து படிங்க. நான் சீப்பா ஆண்டவர் கொடுக்க மாட்டேனே, ஏன் அது லாஸ்ட் ப்ரையாரிட்டி நமக்கு? ஏன் ஆண்டவர்கிட்ட கஞ்சத்தனம் பண்றோம்? மற்றதுக்கெல்லாம் நமக்கு செலவு இருக்கே. தேவனுடைய ராஜ்யம் வளர்றதுக்கு நம்ம கான்ட்ரிபியூஷன் இல்லையா? தேவன் எவ்வளவு பெரிய தன்னுடைய பாக்கெட்டா தன்னுடைய மடியிலிருந்தே அறுத்து எடுத்து கொடுத்த பலி, தன் குமாரன் எவ்வளவு டீப்பா வெட்டி கொடுத்த பலி, நம்ம பாக்கெட்டை வெட்டுறதுக்கு வந்து நமக்கு ஏன் அவ்வளவு கஷ்டம் வருது? அதுல உணர்ந்தமா அந்த கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க பாரு, அது நமக்கு செய்ய வரலன்னா நம்ம இதயத்துல ஏதோ ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். Something wrong. உண்மையான மனம் திரும்புதல் நமக்கு இருக்கான்னு பாத்துக்கணும் அப்படின்றாங்க. ரெண்டாவது அப்ளிகேஷன், அதாவது காணிக்கை அப்ளிகேஷன். ரெண்டாவது, ஆண்டவர் ஆறு நாளை உருவாக்கி, ஆறு நாள்ல உலகத்தை உருவாக்கி ஒரு நாளை நம்ம கொடுத்திருக்காரு, அந்த நாள்ல வந்து என் ஆராதனை செய்யு உடிச்சிருக்கிறாரு. சண்டே ஈவினிங் வர்றது கஷ்டம்தான், ஈஸின்னு நான் சொல்லல இல்லைங்களா. சண்டே ஈஸி ஈவினிங் ஸ்கிப் பண்றோம். சில பேர் சில பேர் தூரத்துல இருக்கிறீங்க, தூரத்துல இருந்தாலும் நீங்க ஓய்வுனால நல்லா பாத்துக்கிறீங்களா? யூடியூப்ல நம்ம அந்த லைவ் ஸ்ட்ரீம் வருது, அதுல இருந்து அதை பாத்துக்கிறீங்களா? அது உங்க மனசாட்சிக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். ஏன்னா தூரத்துல இருந்து வருகிறவர்களுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கிறது. ஆனா சண்டே முதல்ல எல்லாம் நம்ம சீப் கிறிஸ்டியானிட்டி இருந்துச்சு. எப்படி காலையில வருவோம், ஒரு மணி நேரம் சர்ச் நடக்கும், சர்ச்சு முடிஞ்ச பிறகு ஹோட்டலுக்கு போய் நல்ல பிரியாணி கபாபு எல்லாத்தையும் சாப்பிட்டு ஈவினிங் போய் நல்லா கொரட்டை விட்டு தூங்கி மத்தியானம், அப்புறம் ஈவினிங் எழுந்திரிச்சு நல்லா டிவியை பார்த்து இதுதான் பரிசுத்த ஓய்வு நாள் அப்படின்னு ஒரு சீப், ஒரே ஒரு அவர் தான் ஆண்டவர் கொடுக்கறது. அதுதான் ஒரு சீப், தட் காஸ்ட் நதிங். அதுவா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஓய்வு நாள் ஆசரிப்பு? பாருங்க, இவ்வளோ பெரிய காரியத்தை செய்த தேவன் கட்டளையாக கொடுத்திருக்கிறாரு, ஒரு நாள பரிசுத்தமா ஆசரி. என் தேவனாகிய கர்த்தருக்கு சீப்பான ஒரு ஆராதனையை நான் செலுத்த மாட்டேனே. உங்களுக்கு இருக்கா தாவீதுடைய ஆவி? அப்படி ஓய்வு நாள் ஆசரிக்கிறோமா? அது மன மகிழ்ச்சியின் நாளா பாத்துக்கிறோமா? அதே ஐசாயா 58:13 அவர் சொல்றாரே, உன்னுடைய கால்நடைகளை உன் சொந்த பேச்ச பேசாம, உன்னுடைய சொந்த விருப்பத்தை செய்யாம, உன் சொந்த காரியங்களை செய்யாம, அந்த நாள் ஒன்றி என்னுடைய மனமகிழ்ச்சி நாளா நீ எண்ணினா பூமியின் உயர்ந்த இடங்கள்ல உன்னை வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆறு நாள் கஞ்ச பிஸ்னாரியாக ஒரு குளிக்கு மாரடிக்கிற பொழப்பு, ஆனா ஓய்வு நாள்ல இஷ்டத்துக்கு அது குலைக்கிறது எப்படிங்க? நம்மள உயர்ந்த இடங்களுக்கு ஆண்டவர் உயர்த்துவாரு. யோசிச்சு பாருங்க, ஓய்வு நாள் ஆசரிச்சு பாருங்க, ஓய்வு நாளுக்கு மதிப்பு கொடுத்து பாருங்க, உங்க கை வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சவங்களை எப்படி உயர்த்துறாரு, எத்தனை பேருடைய சாட்சி. இந்த பியூரிட்டன்ஸ்னா அது ரொம்ப வலியுறுத்தினது. இந்த உலகத்திலேயே ரொம்ப பணக்காரங்க இருந்தது அவங்க தான். அந்த காலத்துல அமெரிக்காவில இருந்ததே அவங்க தான் பணக்காரங்க. ஏன்னா அது ஓய்வு நாளை நம்ம பார்த்துக்கிட்டோம், அதை ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டோம்னா ஆண்டவர் நம்மள நம்ம கைவேலையை ஆசீர்வதிக்கிற அந்த வசனத்துல போட்டிருக்காரு, ஐ வில் ரேஸ் யூ ரைட் யூ அபவ் த ஹில்ஸ் ஆஃப் த எர்த், யாக்கோபின் சுதந்திரத்தை உனக்கு போஷிக்க செய்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. ஓகே பாஸ்டர், நாங்க வரோம், ரெண்டு நாள் காலையில வரோம், ஈவினிங் வரோம். அதோடு நம்ம நிக்க கூடாது. நம்ம எப்பவும் ஆண்டவருக்கு பழகி போற ஆராதனையை கொடுக்க கூடாது. இன்னும் எப்படி செய்ய முடியும்? இன்னும் எனக்கு விலை, விச் காஸ்ட் மீ சம்திங், எனக்கு விலை இல்லாத ஈஸியான ஆராதனையை கொடுக்க கூடாது. யோசிச்சு பாருங்க, வரோம், டைமுக்கு வருமா? இல்ல இல்ல, டைம் வரணும்னா கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் பாஸ்டர், அதெல்லாம் அலாரம் வைக்கணும் எல்லாம். அதுதானே விலை இல்லாத ஆராதனை ஆண்டவர் கொடுக்கறதா? நல்லா தூங்கி எந்திரிச்சு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூக்கம் போட்டுடலாம், போட்டு அதுக்கப்புறம் வந்துச்சு ஐயரா வரி நீ எந்திரிச்சு லேட்டா வர்றதா? அதுவா ஆண்டவருக்கு செலுத்துற? அதெல்லாம் பாக்குறது இல்ல ராஜா, பெரிய ராஜா, இந்த பூமி நேஷன்லாம் என்ன பார்த்து பயப்படணும்ன்றன. அவருடைய ஆராதனைக்கு நம்ம இப்படி போகலாமா? அவருக்கும் எப்படியும் குருடா சோம்பல பழுதுற்ற பலியா நம்ம கொடுக்கறது லேட்டா வந்துகிட்டு சோச்சு பாருங்களேன். இதெல்லாம் இதுல பிராக்டிக்கலா வரல. நான் எனக்கு விலை இல்லாத சுலபமான ஒரு பலிய தேவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்றாரு தாவீது. சீப் வர்ஷிப் நான் கொடுக்க மாட்டேனே. ஒரு நாள் ரெண்டு நாள் ஓகே, லேட்டு ரெகுலரா லேட்டா நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா எப்படி? ஓகே வந்துட்டோம் சரி, நாங்க டைமுக்கு வரல பாஸ்டர் அப்படின்னா சில பேர் வந்துடுறீங்க. உங்க உடம்பு தான் இங்க இருக்குது, உங்க ஆவி எங்கேயோ இருக்கிற ஆராதனையை நீங்க செலுத்தலாமா? யோசிச்சு பாருல்ல, கடவுள் இந்த காலத்துல ஆட்டியும் மாட்டியும் சுமந்துகிட்டு வா வர சொல்றாரு. தலைய வெட்டி ரத்தமெல்லாம் சொட்டிக்கிட்டு தூக்கிட்டு வந்து எனக்கு பலியா கொடுங்கன்னு இல்ல. ஸ்தோத்திர பலியை செலுத்தவா. ஸ்தோத்திர பலியத்தான் அவர் கேட்கறது. எப்ரேயர் 13:15 போட்டிருக்க, நம்ம உதடுகளால் வருகிற ஸ்தோத்திர பலி, உதடுகளால் வருகிற ஸ்தோத்திர பலி. நம்ம உதடுகள் என்ன வருது? முணுமுணுப்பு தான் வருது பாட்டு பாடும் போது. ஆண்டவருக்கு வலையில்லா நம்ம வால்யூமை கொஞ்சம் உயர்த்தி, நம்ம வாய கொஞ்சம் பெருசா திறந்து, கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சில பேருக்கு வாய் கொஞ்சம் சின்னதா இருக்கலாம், கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி வாய திறந்து, எனக்கு விலையில்ல காஸ்ட் இல்லாத ஒரு ஆராதனை ஆண்டவருக்கு நான் செலுத்த மாட்டேன்னு வாய திறந்து வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி. ஏன் வால்யூம்லயும் வாயிலையும் தொண்டையிலயும் வாய்ஸ்லயும் கஞ்சத்தனம் ஆண்டவருக்கு ஏன் பண்றது? வாய திறந்து சத்தத்தோட ஆண்டவர் ஆராதிக்கணுமே. கஞ்சத்தனம் மூச்சிலையும் அதுல வால்யூம் ரொம்ப ரொம்ப சத்தம் போட்டு தொண்டைக்கு ஏதாவது ஆயிரமா நம்மளுக்கு? நான் கொஞ்சம் பயப்படுவேன், ப்ரீச் பண்ணணுமே தொண்டைக்கு ஏதாவது ஆயிரமே. ஆனாலும் காலையில வந்து பாத்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த இதை போடுவாங்க, ஓ வர்ஷிப் த கிங்னு உட்டா அந்த ஸ்டேஜ்கிட்டயே வந்துருவோம் போல இருக்குது. இப்படி நின்று பாட தோணும் பாருங்க, நம்ம அந்த முக பாவனை அங்க வரும்போது ராஜ்யங்கிற போது நம்ம முகம் மூஞ்சி அப்படி ஆறணும். அது அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் உண்மையாவே டிராமா இல்ல, நம்ம உள்ளுக்குள்ள அதை ஃபீல் பண்ணி வெளியில முகத்துல தெரியற மாதிரி, நம்ம தேவன் எவ்வளவு பெருசியா, நம்ம ராஜா எவ்வளவு பெருசியான்னு முகத்துல வாயில எப்படி எல்லாம் நம்ம மத்தவங்களுக்கு காட்ட முடியுமோ, உண்மையான தேவன் ஆராதிக்கிறோன்ற ஆராதனை ஏன் நமக்கு தேவை? பரலோகத்துல ஒரு சத்தம் கேட்கறது பாருங்க, ஏன் அந்த மாதிரி ஆராதனை நமக்கு இல்ல? யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு ஆராதனையை நம்ம செலுத்தக்கூடாது. ஏன் பைபிள் அப்படி போட்டிருக்கே, உன்னத பாட்டுகள்னாலயோ ஞான பாட்டுகள் ஒருத்தர் ஒருத்தருக்கு புத்தி சொல்லுங்க. நான் பிரசங்கம் பண்றது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு பாடுற நேரத்துல நீங்க மத்தவங்களுக்கு அந்த பாட்டின் மூலமாக எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க, எவ்வளவு அவரை துதிக்கணும் பாருங்க. நீங்க சொல்லி தரீங்களா? உங்க பாட்டை கேட்டா யாராவது பத்து கத்துட்டு போவாங்களா? தூங்கிட்டு தான் போவாங்க. யோசிச்சு பாருங்க, ஏங்க முணுமுணுக்கிற வார்த்தைகள், கண்ணெல்லாம் திறந்து இதயத்தெல்லாம் திறந்து முன்ன வந்து நின்னு மனசெல்லாம் திறந்து அவங்க ஆராதிக்கணுமே. நம்ம ஏன் நம்ம கையெல்லாம் தான் உயர்த்தக்கூடாது, ஆனா தலையை உயர்த்தினால பாடுறதை விட்டுட்டு தலையை உயர்த்தி நெஞ்ச நிமித்தி அவரை பாடுற பாட்டு, எல்லாரும் சத்தமா ஏகோபித்து பாடுற பாட்டு எப்படி இருக்கும்? வர்ஷிப் த லார்ட். நம்ம அப்படி செய்யறோமா? பிரசிபலா காட்டுறோமா? உண்மையான ஆராதனை செலுத்துகிறவர்கள் ஒரு விலை கொடுப்பாங்க, ஒரு காஸ்ட் அங்க இருக்கும். கஷ்டம் தான் அது. நம்ம அப்படியெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க, கூச்ச சுபாவம், அந்த கூச்சத்தையெல்லாம் தூக்கி மூலையில போட்டு, கஞ்சத்தனத்தெல்லாம் தூக்கி மூலையில போட்டு, இது ஆயத்தமாக ஸ்தோத்திர பலியத்தான் அவர் கேட்கிறாரே. உதடுகளால் வருகிற ஸ்தோத்திர பலி, என் உதடு திறந்து நான் ஸ்தோத்தரிப்பேன். அவரை செய்யக்கூடாதா? ப்ரீச்சிங் டைம்ல நீங்க எப்படி ஆராதனை, ப்ரீச்சிங் ஒரு ஆராதனையுடைய பாகம் இல்லையா? ஆண்டவர் ப்ரீச்சிங் டைம்ல என்ன மாதிரி ப்ரீச்சிங் செய்யறோம்? நம்ம கவனத்தோடு பேக்குறத விட சில பேர் வந்து ஒரு சோஃபால டிவியை பார்த்து டிவியை ரிமோட் ஆன் பண்ணிட்டு வீ உட்காருவாங்க, அப்படி உட்காந்து பேசுங்க, என்டர்டெயின் மீ அப்படின்ற மாதிரி. இன்னும் இங்கிலீஷ் ஒரு வார்த்தை இருக்கு, பிரேமி அப்படின்வாங்க. அண்ணா அப்படியே டயர்டா வந்துருக்கேன், ஏதாவது ஒண்ணு சொல்லி அப்படியே புத்துணர்ச்சி ஆக்குங்க, என்ன அப்படியே உட்காந்து ரிலாக்ஸா டிவியை பாக்குற மாதிரி நீயும் பேசுங்க. இல்ல அப்படி இல்லை, அப்படியே ஆராதனை வியாழாட்டுக்கு எங்கே, அதுல ரொம்ப ஈடுபட்டு இருக்கணும். பாஸ்டர் ஏதோ சொல்ல நினைக்கிறாரு, அவர் ஏதோ பேச நினைக்கிறாரு அப்படின்னு அவர் தாட்டுக்குள்ள சிந்தித்து அவர் எங்க போறாரு, எதை பாக்குறாரு, ஃபாலோ பண்ணி அவருடைய சிந்தனைக்குள்ள போய் கவனத்தோடு கேட்கிறவர்களா இருக்கிறோமா? அந்த ஆசாரியர்கள் உள்ளக்குள்ள பலியை கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது வெளியில இருக்கிற மக்கள்லாம் தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப ஜபத்தோடு ஈடுபாடோடு ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவாங்க. நம்ம அப்படி செலுத்துறோமா? அவர் சொல்லும் போது மிகுந்த கவனத்தோடு அவருடைய thought process என்ன, எதை சொல்றாருன்னு சொல்லிட்டு, நான் அதை சொல்லி எங்கேயோ மயங்கி போய் எங்கேயோ நான் சொல்லிட்டு இருப்பேன், உங்களெல்லாம் பார்த்தா நீங்க எங்கேயோ காணாம போயிட்டு இருப்பீங்க. ஏன் சம்பந்தம் இல்லாத வருஷம் கஷ்டம் தான், கான்சென்ட்ரேட் பண்றது கஷ்டம் தான். ஆனா காஸ்ட் கொடுக்கணுமே, ஆராதனைக்கு விலை இல்லாத ஆராதனை கொடுக்கறது நம்ம வரக்கூடாது இல்ல. ஏன் வரீங்கன்னு கூட ஆண்டவர் கேட்கிறார். ஈடுபாடோடு ஒரு ஆராதனையை செலுத்த நாம் வருவோம். ஓகே, நான் சொல்லிட்டே போலாம், இன்னும் பயன்பாடுகள் சொல்லிட்டே போலாம். ஆராதனை ஓய்வு நாள், இன்னும் தனிப்பட்ட குடும்பத்துல யோசிச்சு பாருங்க. குடும்பத்துல நம்ம ஒரு பலிபீடம் போட்டு, ஆபிரகாம் போற இடங்கள் எல்லாம் ஒரு பலிபீடம் போடுவாராம், நம்ம அதை செய்யறோமா? ஞாயிற்றுக்கிழமை எண்டு மண்டே, மழை வர்றதுனால கொஞ்ச நேரம் கேட்டு போங்க, மண்டே ஒரு காஸ்ட் உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் 5 minutes extra. மண்டே எந்திரிக்கிறோம், ரொம்ப வேலை. நம்ம என்ன இமெயில் பார்ப்போம், நிறைய வேலை இருக்கும், தனியாக கால்ஸ் மேல கால்ஸ் இருக்கும். என்ன பண்ணலாம், இன்னைக்கு பைபிள் ஸ்டடி கட்டு, இன்னைக்கு ஜபம் அவசரமா செஞ்சு முடிச்சிருவோம். செய்யலாமா? ஆண்டவருக்கு என்ன காத்து இல்லாத ஒரு பலியை நான் செலுத்த மாட்டேனே. ஒவ்வொரு நாளும் பலிபீடம், நம்ம ஹார்ட்டெல்லாம் ஏங்க கோல்ட் ஆகி போகுது, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே எல்லாம் தாங்குறதே கிடையாதுயே. ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு போய் பலிபீடத்தை கட்டி விறகு வச்சு அதை கிருபை ஜபத்தினாலையும் வேத வசனத்தினாலையும் இதயத்துல அனல் மூட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய வேலை இல்லையா நமக்கு? ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் ஜபம், கொஞ்ச நேரம் கான்சென்ட்ரேட்டட் ப்ரேயரு, கான்சென்ட்ரேட்டட் வேத வாசிப்பு பண்ணோம்னா ஏங்க கோல்ட் ஆயிடும்? நம்ம செய்யறது இல்லை, ஏன்னா பிஸி, அங்க வேலை, இங்க வேலை, இங்க வேலை, அதுக்கெல்லாம் டைம் கொடுப்போம். ஆண்டவருக்கு மிச்சம் மீறி டைம் இருந்தா பைபிள், டைம் இருந்தா ஜபம். எத்தனை காலம் மிச்சம் மீதிய பெரிய ராஜாக்கு கொடுக்க போறீங்க? தாவீதுடைய பார்த்து படிங்க, ஐ வில் நாட் கிவ் வாட் சீப் வர்ஷிப் டு காட், சீப்பான பலிகளை நான் கொடுக்க மாட்டேன். அவருக்கு இந்த நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவருக்கு இந்த டைம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஐ வில் ஃபிக்ஸ் அந்த நேரத்தை நான் கொடுப்பேன். குடும்ப ஆராதனை எடுத்து பாருங்க, மனசு இருந்தாலும் ஏன் குடும்ப ஆராதனை செய்யறதுக்கு ஆகுறது இல்ல? ஏன்னா யோபு பாருங்களேன், என்னதான் பெரிய குடும்பமா, அவ்வளவுதான் பணக்காரன் இருந்தா பிஸியா இருந்தாலும், ஏ பிள்ளைங்க வாங்க வந்துட்டு ஒரு பலிபீடத்தை எடுத்து நீங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பலிய கொடுத்து அறிக்கை செய்வாராங்க. நம்மளும் அங்க இங்க ஓடுற அந்த ஆடுகளை பிடிச்சி பிடிச்சி ஒரு இடத்துல உட்கார வைக்கிற மாதிரி பைபிளை எடுத்துங்க, எடுத்து எல்லாம் வாங்க. தூக்கம் வருதா? அதெல்லாம் பத்து நிமிஷமாவது வாங்க. கடவுளுக்கு சின்ன எல்லாருக்கும் தூக்கம் வருது, தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆண்டவருக்கு ஒரு பலிய கொடுப்போம் வாங்க, எல்லாருக்கும் ஆண்டவருக்கு பலிய கொடுப்போம் வாங்க. அப்படி ஒரு வைராக்கியம், ஒரு டிட்டர்மினேஷன். கஷ்டம் தான் இல்லன்னு சொல்லல, ஆனா கஷ்டம் இல்லாத ஒரு பலி ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு அவர் ஏற்றுக்கொள்ற. கஷ்டத்தோடு நம்ம கொடுக்கறது தான் நம்ம மனம் திரும்பின இதயத்தை காட்டுது, அது ஆண்டவருக்கு பிரியமானது காட்டு. ஐயோ எவ்வளவு தூக்கம் வருது பிள்ளைகளுக்கு, எவ்வளவு கஷ்டம் அவனுக்கு வேலை இருக்குது, ஆனாலும் எனக்கு ஜபம் பண்ணி வேதத்தை படிக்கிறானே, அது ஏற்றுக்கொள்ளுகிற ஆராது. களைப்போடு செய்யும் போது ஏற்றுக்கொள்ளுகிற ஆராது. தேவன் தாவீதுடைய அந்த வைராக்கியத்தை நம்ம மனசுல கொடுக்கட்டும். ஜபம் பண்ணு.